ശൈലേശദയാപാത്രം ധീ ഭക്തിയാദി ഗുണാർണവം യതീന്ദ്രപ്രവണം വന്ദേ രമ്യജാമാതരം മുനി രമ്യജാമാതരമുനി ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാം നമദ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്തം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുഗ്മവ്യാമോഹതസ്തതിതരാണി തൃണായ മേനെ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്യതൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായുവദേഹസ്തനയാ വിഭൂതിസർവം യദേവ നിയമേന മദന്വയാനാമാദ്യസ്യന കുലപതേർവകുളാഭി ബഗുളാഭിരാമം ശ്രീമത്തദംഗ്രിയുകുളം പ്രണമാമി മൂർധുന ആ രാമമന്തു മുനുല കോരിക രാമ മന്ദു മുനുല കോരി കടയ രാമ മന്ദു മുനുല കോരി കലയിടരചയ പൂനു കൊള്ള രാമ ശ്രീരഘുകുല മന്ദു പൂട്ടി നീവു സീതാനു ചേ കൊനിന രാമചന്ദ്ര ശ്രീരഘുകുല മന്ദു പൂട്ടി നീവു വരരത്നപീഠ മന്ദുമജനമോ വരരത്നപീഠ മന്ദുമജനമോ പുടമേ സുരുലചേ ഗൈ കൊന്ന രമ വരരത്ന പീഠ മന്ദുമജനമോ പുടമേ സുരുലചേ ഗൈകൊന്നരമ പരമ ഭക്തുലനു പാലന മോസേയ പരമ ഭക്തുലനു പാലന മോസേയ പരമ ഭക്തുലനു പാലന മൂസയ സഗദവസ് ത്യാഗരാജനൂത സഗദവസ് ത്യാഗരാജനൂത ശ്രീരഘുകുല മന്ദു പുട്ടി നീവു ീതാനു ചൊനിന രാമചന്ദ്ര ശ്രീരഘുകുല മന്ദു പുട്ടി നീവു
ഇന്ന് കീർത്തനയുടെ വിവരണം താ രാമായണമേ ராமாவதாரம் எதற்காக எடுத்தார் போன தடவை அனுபல்லவி வரைக்கும் சொன்னோம் இவர் சொன்னோடனே ஞாபகம் வந்துருத்தன் அனுபல்லவி வரைக்கும் சொன்னோம் இதை சரணத்தில் வந்து மேலே சொல்கிறார் அவர் எதுக்காக ராமாவதாரம்னு தியாகபிரமத்தினுடைய சரித்திரத்தை அப்படியே அனுபவிச்சுட்டே வந்தோம் போன தடவை எப்படி அவர் சின்ன வயசுலேயே விலக்ஷண அதிகாரியாக இருந்தார் அதாவது ஒரு வயசில் கொஞ்சம் வருஷம் லௌகிகமாக இருந்து அப்புறம் திடீர்னு மாறுறது அப்படி பக்தர்கள் உண்டு கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்ற என்று கருவிலே திருவுள்ளவர்கள் அதான் ஆகர்பஸ்ரீமான் என்று சாஸ்திரங்களில் சொல்லக்கூடியவர்கள் பிறவி முதற் கொண்டு ஞானிகளாகவே இருக்கிறவர்கள். அந்த வர்க்கத்தில் சேர்ந்தவர் தியாக பிரம்மம். பிரகலாதன் இருந்தார் இல்லையா, பிரகலாத அழ்வான். ஒரு கஷ்டப்பட்டா அப்புறம் வந்து பகவானை நோக்கி வந்தா அப்புறம் பெரிய அடியார்களாயிட்டா அப்படிங்கிறவ யாருங்க உயர்வு தாழ்வு என்பது கிடையாது, ஒரு ஒரு மாதிரி ஒரு வைச்சித்திரியம் வெரைட்டி பக்தர்களுக்குள்ளேயே அப்படி அமைந்திருக்கு. இதில் பார்த்தோம்னா இவர் வந்து பிரகலாதனை போல உத்தவனை போல, உத்தவனும் அப்படி தான் ஆரம்பத்துலேருந்தே கிருஷ்ண பக்தனவன், கோபிகர்கள் ஆதியிலிருந்தே கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ண பக்திகள், ஆஞ்சநேயன் பிறவி ஞானியவன், சுக்ரீவன் அப்படி கிடையாது இல்லையா, ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானின் நாளாக பிரிக்கிறான் பகவான் அடியார்களையே. ஆர்த்தினா ஏதோ ஒரு கஷ்டம் அப்போ வந்து கோயிலுக்கு போ பிரதட்சிணம் பண்ணு விளக்கேற்று அங்கே போய் இந்த பரிகாரத்தை பண்ணு சரியாக போகும்னா போகிறவன் வந்து ஆர்த்தி, ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கஷ்டம் போகிறதுக்காக, அது கஷ்டம் இப்படி போச்சுன்னா இப்படி கோயிலுக்கு இப்படி விட்டுருவான் போக மாட்டான். ஆர்த்தி அர்த்தார்த்தி நல்ல பெரிய பணக்காரர்கள்லாம் நல்லா பணங்காசெல்லாம் இருந்தால் கூட போயிட்டு இருக்க பாருங்க, இன்னொருத்தனை பார்த்தா அந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும். இன்னமும் சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு ஒரே மாதத்தில் வந்து நான் 25 கோடி 30 கோடி சம்பாதிக்கிறானவன், நம்ம இப்படி இருக்கோம் 1 கோடி தான் சம்பாதிக்கிறோம், எதுக்கு போகிறோம் அர்த்தார்த்தின்னு பேருதுக்கு வம்பு பேசுகிறேன்னு நினச்சின்றதுங்க. கீதையில் பெருமாள் சொல்கிறது தியாக பெருமான் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன், அர்த்தார்த்தின்னு பேர் அவளுக்கு. இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அவளும் போவா பகவான்கிட்ட, பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறான். ஏன்னா முதல்ல இது கொடுத்து அப்புறம் இழுக்கணும், அதனால் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறான். அர்த்தார்த்தி ஜிக்ஞாசுன்னு ஒருத்தன், ஜிக்ஞாசுன்னு என்னென்னா வந்து ஆன்மீக சயின்டிஸ்டாவா அவள், எப்படின்னா எல்லாத்தையும் யோசிக்கிறவா, இது இப்படி இருக்க இந்த உயிர் வாஸ்தவமாகவே ஆத்மான்னு ஒன்று உண்டா, இதுக்கப்புறம் பிறவின்னு ஒன்று உண்டா, அப்புறம் மனசு வேறையா புத்தி வேறையா சித்தம் வேறையா ஆத்மா வேறையா, இது வந்து வெறும் அதாவது கிராஸ் எலிமெண்ட் தானா, இதுக்கு சட்டில் ஆஸ்பெக்ட் உண்டா சூக்ஷ்மமான விவகாரம் உண்டா அப்படிங்கிறது யோசிக்கிறவன் ஜிக்ஞாசு. ஜிக்ஞாசு எப்படி இருந்தால் ஜிக்ஞாசு வந்து ஞானியாக ஆவான்னு சொல்லிடுறான் கீதையில் கிருஷ்ணன். அது மாதிரி ஜிக்ஞாசு, ஜிக்ஞாசுக்கு அப்புறம் ஞானி, தியாக பிரம்மம் எப்படின்னா ஞானி பிறப்பிலேயே ஞானி அப்படின்னு சொன்னோம் போன தடவை சொன்னோம், அதை விரிவாக சொன்னோம். பிரகலாதன் பிறவி ஞானி, ஆஞ்சநேயன் பிறவி ஞானி, இப்போ சுக்ரீவனை ஆரம்பித்தனே சுக்ரீவனுக்கு என்ன சொல்றேன்னா,
வாலி நொக்க கோல நேசி ரவி பாலு நிராஜுனி காவிஞ்சி ஜூச்சி ப்ரோச்சேவரே
சொல்கிறார். அந்த 4 சரணத்தில் நான் சொன்ன 4 கேட்டகரியும் சொல்லியிருக்கார். ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி எல்லாரையும் சொல்கிறார். வாலி நொக்க கோலநேசி ரவி பாலுனி, ரவி பாலுன்னா சூரிய புத்திரன் அதாவது சுக்ரீவன்.
ரவி பாலுனி ராஜுனி காவிஞ்சி ஜூச்சி ப்ரோச்சேவரே
அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த அர்த்தார்த்தியாக வந்தான், ராஜ்யம் எடுத்து அண்ணா அடித்து விரட்டிட்டான் என்ன ராஜ்யத்துலேருந்து, எனக்கு ஏதாவது ஒரு ஆசனை இருந்தால் வேணும் கிருத்திரிமமாக நம்புவான், பகவானையே நன்னா நம்ப மாட்டான் நம்புகிற மாதிரி இருக்கும் ஆனால் அடி மனசில் நம்பிக்கை இருக்காது, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உள்ளவன் அதையும் ஏற்றுக்கிறான். கிருஷ்ணனுடைய பெரியவன் பெரியந்தன்மை என்னென்னா அவனையும் பக்தங்கிற கோஷ்டியில் சேர்த்துக்கிறான், கிருத்திரிமம் நம்புறான்னா சரி அவனை சேர்த்துப்போம் அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வோம் அப்புறம் நன்னா நம்பர் நன்னா நம்பட்டுமே அப்படின்னு ஆஞ்சநேயன் பார்த்த உடனே ஞானியும் தெரிஞ்சுவிட்டான். ஆனால் சுக்ரீவன் பரீட்சை பண்ணான், இதை எப்படி உத இந்த காலால் இதை எட்டி உத துந்திபியனுடைய எலும்பு கூட அவ்வளோ தூரம் போனால் நான் ஒத்துப்பேன், இந்த அந்த ஆச்சா மரங்கள் ஏழையும் நீ ஒரு பானத்தால் தொலை ஒரு ஒரு பானத்தால் தொலை இப்படின்லாம் பரீட்சை வச்சான் பகவானுக்கு. நம்மளும் பரீட்சை வச்சுட்டு தான் இருக்கோம் வேறு வேறு மாதிரி, நம்ம மனசில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையோ, இது பகவத் பகவானுடைய கிருபையா உபன்யாசம் பண்ணுறது இல்லை நம்ம சாமர்த்தியமா, நம்மளுக்கு நல்ல சங்கீத ஞானம் வந்திருக்கே இது நம்ம உழப்பா பகவானோட கிருபையா, இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் மனுஷாளுக்கு, உலகத்தில் உள்ள பிறந்தவனுக்கு இந்த சந்தேகம் இருக்கும், இதை தாண்டிட்டான் ஞானியம் இதை தாண்டிட்டான் ஞானி. சரி வாஸ்தவம் தான் நான் இங்கே வந்து இங்கே உபன்யாசம் பண்ணுறேன், இந்த மைக்கு இந்த சாதனை இருந்தால் 4 பேர் 10 பேர் கேட்க முடியும், இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தவன் இப்போ இந்த ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் அவர் இது பண்ணுறார, இதை கொடுத்தானா இது மேலே உபன்யாசம் இங்கே அப்போ தானே பண்ண முடியும். அப்போ இந்த உடம்புங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எம்பெருமான் தானே ஏற்படுத்துகிறான், அப்போ நீ எவ்வளோ புத்திசாலியாக இருந்து யோசித்தாலும் அதில் கிராஸு சட்டில் எல்லா எலிமெண்ட்டையும் பகவானுடைய கிருபை தானே அது, அப்படின்னு அதை விச்சக்ஷணம் பண்ணி புரிஞ்சுக்கிறவன், அதை அனுபவத்தில் கொண்டு வரவன் ஞானி. இது இன்ஃபர்மேஷனாக இருந்தால் அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான், அவன் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், பத்து பேருக்கு சொல்லலாம். ஞானியாக இருக்கணும்னா இது அனுபவமாக உணர்ந்துருக்கணும், இது அனுபவமாக உணர்ந்துருக்கணும். தியாக இந்த கீர்த்தனையில் அதை சொல்கிறார் அவர். அப்போ பகவான் வந்து எல்லாரையும் பக்தனாக ஏற்றுக்கிறான், ஆனால் ராமாவதாரம் எடுத்தது எதற்கு அப்படின்னு சொல்கிறார். பரம பக்துலனு பாலனமோசேயா, பக்தர்களில் பல வெரைட்டி சொல்லி பரமபக்துலனு அப்படின்னு ஒரு பரமபக்தியால் நைந்துன்னு ஆழ்வார்களுடைய பாசுரத்தில் பலவித நிலைப்பாடுகளில் உள்ள பக்தர்களை சொல்கிறார். ஆர்த்தி அர்த்து ஆர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி. இந்த ஞானிகள்லே ஞானிகளுடைய மதம் தான் என் மதம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறான். ஞானிகளோட அபிப்பிராயம் தான் என் அபிப்பிராயம்னு நடத்தும். அப்போ பரமபக்துலன்னு பாலனமு செய்ய சாக்கியதவாச தியாகராஜனுத்த ஸ்ரீ ரகுகுலம் வந்து புட்டியாகும், அதுக்காக நீங்கள் பிறந்திருக்க. பகவான் சர்வசக்தன்னு சொன்னோம், நினச்ச அதாவது இ திங்ஸ் சம்திங் அண்ட் இட் இஸ் குட், அவ்வளோதான். உடனே அது நகர்ந்துடுறது, அப்போ தான் பகவான் அர்த்தம். சத்தியகாமகா சத்தியசங்கல்பா அப்படின்லாம் பகவானுக்கு விசேஷம் சொல்கிறது இல்லையா, வேதம் சொல்கிறது நமக்கு. வைதிக தர்மம் இதுன்னு சொல்லிட்டார் பல இடத்துல, வேதத்தவர் எடுத்து வேதம் தான் நிகமசிரோ அர்த்தமோ கல்கின நிஜவாக்கில் தோணும் தர ருக் சாம அதுலலோ வர காயத்ரி ஹிருதயம்னு, வேதத்தை வச்சு தான் இந்த சங்கீதம்னு தியாகபிரம்மம் பல இடத்துல அனுபவமாகவே சொல்கிறார். அவர் பிரணவத்துலேருந்து வர்றது தான் சப்தஸ்வரங்கிறார், காயத்ரி மந்திரத்தில் தான் சப்தஸ்வரத்தினுடைய பிரேரணை இருக்குன்னு சொன்னார்னு போனதில் சொன்னோம். அப்போ பகவான் ஒன்று நினச்சா அதை நடத்தி விடுற சக்தி இருந்ததுன்னா ராவணனை அழிக்க வேண்டுமே ஆனால், இந்த கீர்த்தனத்தினுடைய தாத்பரியத்தை நான் சொல்லிடுவார், ராவணனை அழிக்க வேண்டுமே ஆனால் ராவணன் மாளட்டும் ராவணன் ஒழியட்டும் அப்படின்னு பகவான் நினச்சான்னா ராவணன் செத்து போடணும், ராவணன் போடணும் அதோட, அப்போ தான் பகவான் ராமன், இல்லைன்னா பகவான் இல்லை. அவன் ஏதோ ஒன்று சிரமப்பட்டு தான் சாதிக்கணும்னா அவன் பகவான் இல்லை, பின் எதுக்கு வந்தான். ராம மந்து முனுல கோரி கல ஈடர செய்ய பூனு கொன்னராம. ஆராமம்னு காடு, ஆராம மந்து முனுல கோரிக்கல் ஈடேற செய்ய பூனு கொன்னராம. ஆரண்யகாண்டத்தில் தான் ராமாயணத்தினுடைய அவதார காரணம் என்ன அப்படின்னு இருக்குன்னு தியாகபிரம்மத்தினுடைய அபிப்பிராயம். பத்மாவதி திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சான் கிருஷ்ணாவதாரம். ஸ்ரீனிவாசனா திருவேங்கட மலையில் ஆவிர் பவித்தான், வரும்போதே 16 வயசு பையனாக வந்துட்டான், கல்யாணத்துக்கு ரெடியாக வந்துட்டான். வரும்போதே போய் இப்போ உள்ள மாளிகையை போய் பொண்ணு கேளுன்னா கல்யாணம் பண்ணிட்டா இதோ இருக்கார் ஆச்சந்திராருக்கும் இருக்க போகிறார். அவர் ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கும் பிறந்தார்னா பாலலீலை பண்ணார்னா ஸ்ரீனிவாசனுக்கு கிடையாது. அது மாதிரி நேராக லங்கையில் இறங்கி ராவணனை வெட்டிப்பிடலாம், நினச்சாலும் நினைக்கலாம், நினச்சே அழிச்சிடலாம், சங்கல்பத்தினாலும் அழிச்சிடலாம், இல்லைன்னா நேராக அங்கே இறங்கி வெட்டிட்டு போயிடலாம், ராவணனை கொண்டுட்டு போயிடலாம். இப்போ ராவண சம்ஹாரம் இதில் எடுக்கவே இல்லை, ராவணனை கொல்றதுக்காக ராமாவதாரம் அப்படின்னு இதில் இல்லவே இல்லை, அது ஒரு வியாஜம். பின் எதுக்கு வந்தேன்னா ஆரண்யகாண்டத்தில் இவர் சொல்கிறார இந்த கீர்த்தனைக்கினுடைய ஆதாரமான ஒரு விஷயம் ராமாயண ஸ்லோகத்தில் இருக்க, ராமாயணம் தான் இருக்கும் ஒரு கீர்த்தனத்தில், ராமாயணம் அனுபவமாக இருக்கும். அதாவது ஆச்சாரியன்னா எப்படின்னா போனதே சொன்னோம், கருகைன ஹிருத்ரோக ககனமுன கோட்ட சத்குருல கயட்டுவண்டி குணிக்கு தெளியக போது ஹிருத்ரோகம், அதாவது கருகைன ஹிருத்ரோக ககனமுன, அந்த ஹிருதயத்தினுடைய ரோகத்தை தீர்க்க வந்தவன் ஆச்சாரியன், அதான் குருவனுடைய லட்சணம். ஆராமம் வந்து முனுல அப்படின்னார், ராமாயணத்தினுடைய ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்லோகம், பிரவிஷ்யத் மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவானு ததர்ச்ச ராமோ துர்தர்ச்சா தாபசாசிரம மண்டலம் அப்படின்னு ஆரண்யகாண்ட பிரவேச ஸ்லோகம் அது. பிரவிஷ்யது பிரவேசிக்கிறான்னு அர்த்தம். பிரவிஷ்யது மகாரண்யம், தண்டகாரண்யம், தண்டகாரண்யத்தில் பிரவேசித்தான். ஆத்மவான் அப்படின்னு ஒரு பார்த்தான் ராமனுக்கு. இனக்குள்ள தனமா அப்படின்னு போன தடவை சொன்னார்னு ஒன்று சொன்னான் இல்லையா. சில சில ஸ்பெஷலாக இருக்கும் சில சம்போதனங்கள், சில கூப்பிடுறதெல்லாம் ராமனை ஆத்மவான் அப்படின்னு ஒரு பதம் போடுறான். ஆத்மாவிலே ஸ்திரமாக நிற்கிறவன் அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் எந்த விவகாரம் எது எப்படி இருந்தாலும் அதிலேயே நிற்பான். அவனுக்கு வந்து பற்று இல்லாதவன் அர்த்தம் ஆத்மவான். பின்ன கடமையை செய்ய மாட்டான்னா அந்த அளவுக்கு ஒரு கௌசலம், அதாவது எக்ஸ்பர்டைஸ் யாருக்கும் கிடையாது கடமையை செய்கிறதில்ல. அப்படி கடமையை செய்வான். ததர்சராமோ துர்தர்சா தாபசாசிரம மண்டலம். ரிஷிகள்லாம் தபசு பண்ணின்னு இருக்கா. ஒருத்தர் ஜோதியை தியானம் பண்ணுறா, ஒருத்தர் அவள் இஷ்ட தெய்வத்தை தியானம் பண்ணுறா, ஒருத்தர் ஆகாசத்தை தியானம் பண்ண, தியானங்களில் பல முறைகள் உண்டு. ஆகாசத்தை தியானம் பண்ணுறான், ஒருத்தர் சமுத்திரத்தை தியானம் பண்ணுவாள், ஒருத்தர் மலைகளை தியானம் பண்ணி, இப்படி ரிஷிகள் ஒரு ஒரு மாதிரி தியானத்தில் இருக்கா. தபஸ்விகள் அவள் என்னென்ன இதெல்லாம் தியானம் பண்ணிகிட்டு இருந்தாலோ அந்த ரூபெல்லாம் மறைஞ்சிது. ஜடாதாரியாக கையில் வில்லோட கூட அதிசுந்தரமான ஒரு புருஷன் ஹிருதயத்தில் பிரவேசித்தான் அப்படின்னு சொல்கிறது. உடனே இந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணா, டக்குன்னு அந்த தபசு கலைஞ்சிது இல்லையா. வேறு யாரோ ஒருத்தர் ஹிருதயத்தில் வேறு யாரோ ஒருத்தர் போடுறாள், யாருமே போக முடியாது இது யார் அப்படின்னு தபசு கலைஞ்சி கண்ணை திறக்கவே ராமன் எதிர்க்க நடந்து போகிறான். ஏ இவர் தான் என் ஹிருதயத்தில் வந்தது, வெளியில் நடந்து போகிறானேன்னு பார்க்குறா. ததர்ஷ ராமோ இதை சொன்னார் இதில். அப்போ ரிஷிகளுடைய தபசுக்கு மகிழ்ந்து பகவான் வந்தனோ அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அப்போ ரிஷிகளுடைய தபசுக்கு வந்து க்ஷணம் வந்துட்டு போயிடலாமே அப்படி இல்லையா. முனுல கோரி கால கோரிக்கைகள்னால நிறைய வச்சுருக்கா அந்த ரிஷிகள். என்ன கோரிக்கைகள்னா, என் ஆத்துக்காரி குழந்தை குட்டியோட, எங்கள் அப்பா அம்மாவோட, என் பேரன் பேத்தியோட, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தியோட நான் இன்னும் ஒரு 2000 வருஷம் இருக்கணும். அப்படி இல்லை கோரிக்கைகள், வேறு கோரிக்கைகளை அவள் வச்சுருக்கா. அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுறதுக்கு ஒன்று, இவாள் அங்கே அழைச்சிட்டு போகணும் அத்தனை பேரையும், இல்லை பகவானே இறங்கி வரும், அப்போ தான் முடியும். ராவண சம்ஹாரத்தை சங்கல்பத்தினால முடிச்சுடலாம், ஆனால் இந்த ரிஷிகளோட கலந்து பழகிறதுன்னா தான் இறங்கி வந்தால் தான் ஆகும் அப்படின்னு ஆசையாக. ஏன்னா மனுஷனால் பழகணும், அங்கே வந்து பழகிறது வேறு. இவா மோட்சம் அடைந்த பிற்பாடு எம்பெருமானோட கூடி சல்லாபம் பண்ணுறதுங்கிறது விஷயம் வேறு, அது வேறு. மனிதனாக இருக்கும்பொழுது அவன் என்ன பர்ஃபெக்டு மேன் மொத்த, அவனோட பழகணும். ஈஸ் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அது ராமன் தான் தெரிஞ்சுட்டு தான் இத்தனை பேரும் தியானம் பண்ணுறான். அவனுடைய சாமீப்பியம் வேணும்னு ஆசைப்பட்றான். என்ன இதுக்கு முதல் வித்து என்னென்னா, போன கீர்த்தனையிலேயே சொன்னோம், சுஜன பரிபால ஸ்ரீ ராமலோல சுஜன பரிபால. இந்த விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷணம் தான் முதல் கடமையாக எடுத்துனா ராமாவதாரத்தில், ஃபஸ்ட் எடுத்துன்றது அதுதான் முதல்ல, அது ஒரு ஆரம்பம், அது ஒரு அவதாரிக ஆட்டம். பின்னாடி எவ்வளவு ரிஷிகளோட கலந்து பழகிறான். ஆரண்ய காண்டம் தான் ரொம்ப வசதியான காண்டம் ராமாயணத்தில். இந்த ரிஷிகள் இப்படி எதிர்க்க வந்த உடனே என்ன பண்ணுறா, தபஸ் விட்டா அவள் ஆசிரமத்தெல்லாம் விட்டுட்டு நேரம் ராமன் பின்னாடி ஒரு கோஷ்டியாக வந்துட்டா. அத்தனை பேரும் அவள்லாம் சொல்கிறா ஒரு பேச்சுக்கு, ஒரு ஒத்தொத்த ஒரு ரிஷி ஒரு ஒரு மாதிரி பழகிறா. ராமா என்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் உனக்கு நான் அர்ப்பணம் பண்ணேன், நாங்கள் இவ்வளோ நாள் தபஸு பண்ணோம். தபோபலம் உள்ளவர்கள் தான் ரிஷிகள். பரத்வாஜர் வந்து எவ்வளவு பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு, அவர்களுக்கு யார் யார் எப்படி இப்படி நினைக்கிறாளோ, எனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு மாளிகை வேணும்னு நினச்சா அந்த மாளிகை வந்துடுறது. பரதன் ராமனை பார்க்க போகும்பொழுது பரத்வாஜ ஆசிரமத்தில் தங்குறார். அப்போ பரத்வாஜ ஆசிரமத்தில் ராமனை பார்க்குறதுக்காக அயோத்தி ஜனங்கள் அத்தனை பேரும் வரா. அப்போ அந்த அயோத்தி ஜனங்கள் ஒத்தொத்தரும் ஒன்று ஒன்று நினைக்கிறா, உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறாளோ இன்றைக்கி ராத்திரி இது கிடைக்கும்னு சொல்லிட்டு போடுறார் பரத்வாஜர். பரத்வாஜருடைய தபசு, எப்படி இவ்வளோ பேரை இவருக்கு சாப்பாடு போடுவார்னு நினச்சான் பரதன். தபஸுனால யார் யார் என்னென்ன நினைக்கிறாலோ அத்தனையும் வந்துடுறது வாளுக்கு, அத்தனையும் கிடச்சிடுறது வாளுக்கு. அப்போ இவ்வளோ தபோதனர்கள் இல்லையா, இந்த தபஸு தான் வாளுக்கு அருமை, ரிஷிகளுக்கு ரொம்ப அருமைண்ணா. தபஸு அழிக்கிறதுக்கு தான் இந்திரன் பாடாபடுறான். ஏன்னா தபஸு வந்ததுன்னா என்னென்னா, நீ யாராவது தொடர்ந்து தபஸு கிடச்சான்னா நீ கல்லா போ, நீ மண்ணா போ, நீ நாசமாக போன்னு சபிச்சா தபஸு போயிடும். கோபப்பட்டதுனால தபஸு போயிடும், சாபம் கொடுத்தனால தபஸு போயிடும். அதனால் அந்த தபஸை ஜாக்கிரதை, தபஸு தான் தனம் அவர்களுக்கு. அப்போ அந்த தபஸை அப்படியே வச்சுருக்காளோ இல்லையோ, இப்போ இந்த தபஸ் என்ன ஆயிடுதுன்னா, இந்த தபஸ்னால இவர்கள் சொர்க்கம் போகணும். அத்தனை பேரும் சொர்க்கத்தில் என்னென்னா, சொர்க்கத்தில் என்னென்ன சௌக்கியங்கள் உண்டோ, உடம்பு கிழத்தனம் வராது, எப்படி வேணால் அனுபவிச்சுக்கலாம். இதுதான் சொர்க்கம். சொர்க்கத்தில் மோட்சம் வேறு, சொர்க்கம் வேறு, நரகம் வேறு இல்லையா? இந்த பூமி நரகம் சொர்க்கமும் சேர்ந்தது, கஷ்டம் நஷ்டம் ரெண்டும் வரும். அதில் நரகத்தில் கஷ்டம் மாத்திரம், சொர்க்கத்தில் சுகம் மாத்திரம். சுகம் மாத்திரம்னா என்ன மாதிரியான சுகம் நீ ஆசைப்படுறையோ அந்த மாதிரியான சுகங்கிறார் திருமங்கி ஆழ்வார். அவர் சொல்கிறார் அங்கே, அவள் என்னென்ன கவரி பொதி வீச இன்னமுதம் மாந்தி இருப்பார் அப்படின்னா, இதுவே அன்னவரத்தின் பயனாவது, இத்தனை தர்மத்தை பண்ணி சொர்க்கத்துக்கு போனால். இந்த கீர்த்தனில் அவ்வளோ சூக்ஷமாக வச்சுருக்கார் அவர். அதனால் நான் சொல்கிறேன், இங்கேருந்து சொர்க்கத்துக்கு போனால், சொர்க்கத்துக்கு போனோன்னா இங்கே இருக்கிறவெல்லாம் வாண்டான்னு போனேன், இங்கே இருக்கிற காசு பணம் வாண்டான்னு போனேன், இங்கே இருக்கிற பொம்பளை சுகம் வாண்டான்னு போனேன்னா, அங்கே போனால் தேவதாஸ்திரிகள் வேறு ஒன்றும் இல்லை விஷயம். அதனால் என்ன பண்ணானா, இந்த தர்மம் இருக்கிறாமா, இந்த தர்மம் எங்களுக்கு வேண்டாம், பாபமே பண்ணலவா, சும்மா இருக்க முடியாதோ இல்லையோ, இருக்கிற காலத்துக்கு தபஸ் பண்ணணும், தபஸ்லாம் புண்ணியமாக சேர்ந்துருக்கு, தபஸை வியர்த்தமும் பண்ணலை, தபஸை எல்லாத்தையும் ராமா இந்த தபஸ் எல்லாம் உங்களுக்கு நான் உனக்கு அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு அர்ப்பணம் பண்ணுறான் ராமன் இடத்துல. ராமன் என்ன பண்ணுவான், வேண்டான்னு சொல்கிறான். அந்த தபஸை வாங்கிட்டு அவர்களுக்கு என்ன இஷ்டம்னா, சதா சர்வ காலம் ராமனோடையே இருக்கணும்னு ஆசை, வேறு ஒன்றும் இல்லை அவளுக்கு ஆசை. நின்னு கோரி தீரா நிருபம சூரான்னு முதல் கீர்த்தனை அன்னைக்கு சொன்னேன்னே, நீ தான் வேணும் ராமான்னு கேட்குற ஞானி கழிவா. அப்போ இந்திராதி தேவர்கள், இந்திராதி லோகத்தில் இருக்கிற அறம்பெயர் உருவசி முதலான அழகா பதுமைகள் கிட்ட கூட மனசு வாழ்க்கை போகாது. இந்த இகலோகத்தில் இருக்கிற காமசுகங்களையும் எல்லாத்தையும் ஜெயிக்கவும் ஜெயிச்சிட்டா, ஆனால் அப்ராக்கிருத்த திவ்ய சௌந்தரியமாத்தோடு கூடியிருக்கக்கூடிய ராமனுடைய வடிவழைகளை இத்தனை ரிஷிகளையும் ஈடுபட்டா அப்படின்னு சொல்கிறான். ராமனுடைய அழகில் ஈடுபட்டா அப்படின்னு சொல்கிறா அவள்லாம் ஒத்தொத்தரை ஒன்று ஒன்று சொல்கிறா. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கோன்னு, நீ தான் பகவான் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் நான் கைங்கரியம் பண்ணணும்னு வந்திருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறாலோ நீங்கள் இட்ட வழக்காக, ராமன் பகவானை காமிச்சிக்க மாட்டேங்கிறான், நீங்கள் இட்ட வழக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னா. அப்போ முனிவர்கள்லாம் இவன் ஒன்று சொல்லிருக்கானோ அதுக்கு ஒரு மரியாதை தரணுமேங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொன்னாவ, முனுல கோரி கல ஈடரஜயம், என்ன கோரிக்கை எதை ஈடேற்றுறதுக்கு இவன் பூனுக்கு வந்த ராமான்னு அவன் வந்து சங்கல்பம் பண்ணிட்டான். என்ன சங்கல்பம் பண்ணிட்டான்னா, ராமா இங்கே வா அப்படின்னு அழைச்சிட்டு போய் ஒரு பெரிய எலும்பு கூடு முட்டாக கிடக்கு, அதை காட்டுறாவா. இந்த பாரு, ராட்சசாலெலாம் வந்து ரிஷிகளினுடைய சரீரத்தை மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டையை தூப்புற மாதிரி துப்பியிருக்கா. இந்த ரிஷிகள்லாம் தன்னைத்தானே காப்பாற்றிக்க கூடாதோ, ஏன் காப்பாற்றிக்கல அப்படின்னு ராமன் நினைப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா, இப்போ எங்கள் தபஸ் முழுக்க உனக்கு தானே நாங்கள் கொடுக்குறோம், அதுபோல் அந்த ரிஷிகள்லாமல் நீ கல்லாப்போம் மண்ணாப்போம்னு சபிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, சரீரத்தில் அவர்களுக்கு அபிமானம் இல்லை, இந்த சரீரம் கழிஞ்சதுன்னா அடுத்து ஒன்றை வந்து அடைய போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு உன்னுடைய ஸ்மரணமாகவே சரீரத்தை விட்டாவா. ஆனால் ராமா உனக்கு அழகா இது, எப்படி நீ இருக்கிறது அழகா அப்படி என்று கேட்டோடனே ராமன் சொன்னால், இந்த தண்டகாரணத்திலே அசுரப்பூண்டை இல்லாமல் அழிப்பேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணான். ராமனுடைய வில்லில் இருக்கிற மணிகள்லாம் ஆடித்தான். ராமன் வில்லு எப்படி இருக்கும்னு ஒரு கீர்த்தனில் பாடியிருக்கார் தியாகபுரம். அந்த வில்லு இருக்கிற மணிகள்லாம் ஆடித்தான். அப்போ என்னென்னா, என்ன பூனு கொன்ன ராமான்னா, ஆராமம் வந்து முன்னில் இந்த கோரிக்கையை வைக்கிறாவா, ஏன் அவளை காப்பாற்றி. அப்போ இந்த ரிஷிகளோட கலந்து பிறகு எத்தனை வருஷம் இருந்தால், 14 வருஷத்தில் 13 வருஷம் இங்கே தான் கழித்தான், இவாளோட தான் கழித்தான். ரிஷி ஒரு ஒரு ரிஷிகள் ஒரு ஒரு ரிஷிகள் ஒரு ஒரு ரிஷியை தாண்டி தாண்டி போகிறான், ரிஷிகளோட தான் கழித்தான் காலத்தை. அப்போ என்ன பண்ணால், பராம இவா தான் பரம பக்தர்கள், என்னென்னா எனக்காக இல்லை உனக்காக இருக்கேங்கிறான். நான் கைங்கரியம் பண்ணுறது கூட என்னென்னா உன்னுடைய முகோல்லாசத்துக்காங்கண்ணா, ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் லெவலில் சொல்லிகிட்டு இருக்கான் ரிஷிகள். நான் கைங்கரியம் பண்ணுறேன், இந்த கைங்கரியத்தினால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த கைங்கரியத்தினால நீ சந்தோஷப்பட்டால் அது எங்களுக்கு சந்தோஷம். இது நமக்கு புரியுமானா, நம்ம ஆத்துக்குள்ளே நம்ம வச்சுக்கணும், நம்ம ரொம்ப பிடிச்சவன் நம்ம அம்மான்னு வச்சுக்கோம், நம்மளுக்கு அந்த காரியத்தை நம்ம செஞ்சால் நம்ம அம்மா சந்தோஷப்படுவோன்னா நம்ம செய்வோம், அம்மா சந்தோஷப்பட்டால் அதை பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா. அப்போ இன்னொருத்தர் சந்தோஷத்தில் நம்ம சந்தோஷம் இருக்குது, நம்ம அவளை நமக்கு பிடிக்கணும், வேற ஒருத்தர் நம்மளுக்கு பிடிச்சவளாக இருந்தானா அவள் சந்தோஷப்படுறதுக்காக நம்ம சில காரியம் செய்வோம் இல்லையா. அதுபோல் இவர்களுக்கு ஒருத்தர் பிடிக்குன்னா ராமன் தான். அப்போ ராமனுடைய முகோல்லாசத்துக்காக எது வேணால் செய்வா. அப்போ ராமா அப்படின்னு சொல்லிட்டு ராமனுடைய முகோல்லாசத்துக்காக மாத்திரம் வாழ்கிறவர்கள். சீதை கேட்டால் உடனே, இந்த ராட்சசர்களோட உமக்கு நேரடியாக ஒன்றும் சண்டை இல்லை. அவள் சொன்ன விஷயம் சீதா இதை கேட்குறா, உமக்கு நேரடியாக ராட்சசர்களோட ஒன்றும் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. அதாவது உலகத்தினுடைய வழக்கு என்னென்னா, ஜீவோ ஜீவசிய, அதாவது ஒரு ஒரு மிருகம் ஒன்றுத்தை அடித்து தான் மனுஷனான்னு கறிகாயாவது அவன் எடுத்து பறித்து தான் சாப்பிட்டாகணும். மாம்சத்தை சாப்பிட்றவன் இன்னொரு மிருகத்தை அடித்து தான் சாப்பிட்றான். அப்போ மிருகங்களும் இன்னொரு மிருகத்தை அடித்து தான் சாப்பிட்றது. இது வந்து ஜீவோ ஜீவசிய ஜீவனம் என்று ஒரு ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீ இப்படி தான் சிருஷ்டியே அப்படி தான் இருக்குது. அப்போ ராட்சசர்களுக்கும் ரிஷிகளுக்கும் சண்டைங்கும் போது இதில் நீ ஏன் தலையிடுறான்னு கேட்டா, இதில் நீ ஏன் தலையிடுற கேட்டான். அப்போ ராமன் சொன்னான், அவள் என்ன சொன்னான்னு பார்த்தியா நீ? சீதைக்கு அபிப்பிராயம் இல்லாமல் இல்லை, ராமனுடைய ஹிருதயத்தை வெளியிடுறார் அந்த கவி, அதாவது வால்மீகி. ராமன் சொல்கிறான், அபியகம் ஜீவிதம் ஜக்கியாம் துவாம் வா சீதேச லக்ஷ்மணா. அதாவது என்ன சொல்கிறான், இந்த மாதிரி சீதை ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் கேளு, என்னோடய உயிரை விட்டாலும் விடுவேன். ராமன் சொல்கிற வார்த்தை என்ன, அண்டர்லைன் பண்ணிக்கணும் இந்த வார்த்தையை, என் உயிரை விட்டாலும் விடுவேன், என் உயிரை காட்டிலும் பிரியமான உன்னை விட்டாலும் விடுவேன், உன்னை காட்டிலும் பிரியமான லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தடுத்து ஆர்டர் சொல்கிறான், உன்னை காட்டிலும் பிரியமான லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன், ஆனால் வேறு கதியே கிடையாது, நான் தான் கதின்னு இருக்காளே அந்த பாகவதர்கள் அவளை என்னை விடவே மாட்டேன் இன்றைக்கி தெரிஞ்சு வச்சுக்கோன்னு ராமன் சொல்கிற வார்த்தை. இதைத்தான் பரம பக்துலன்னு பரம பக்தர்கள் இவளை தான் எடுக்கிறான். தனக்காக சர்வசத்தியம் விட்டவர்கள் யாரோ அவர்களுக்காக தான் சர்வசத்தியம் விடுவேன் அப்படிங்கிறான். இதுதான் ராமனுடைய மதம், ராமனுடைய கொள்கை இது தான். அவன் ஜாதி, அதாவது மதம், இனம், மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். எனக்காக எல்லாத்தையும் விட்டவனுக்கு அவனுக்காக நான் எல்லாத்தையும் விடுவேன், இதுதான் பகவானுடைய மதம். நீ எவ்வளோ தூரம் அவன் நீ எவ்வளோ தூரம் விட்டுருக்கியோ அவ்வளோ தூரம் உங்ககிட்ட வரான். இது பகவானுடைய ஒரு குணமாக இருக்கு. இவர்களது பரமபக்திங்கிற பரமபக்தர்களுங்கிற பகவானுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு இருக்கிறவர்களை பரமபக்திங்கிற பரம பக்துலனும் பாலனமுசேய. அதுக்காக சாக்கேத வாசா தியாகராஜனுத்த அதுக்காக அவதரித்தனே. போன தடவை நம்ம பல்லவி அனுபல்லவி சொன்னோம், அந்த சரணத்தில் அதனுடைய பரமபக்தர்கள்னால் என்னங்கிறதையும் பரமபக்தினா என்னங்கிறதையும் வச்சுருக்கார் அவர். எல்லாத்தையும் போய் ராமப்பிரேமை மாத்திரம் மிஞ்சி இருக்கணும் அந்த ஒருவனிடத்தில். அப்படி இருந்ததுன்னா அவன் பரமபக்தன் தான். இந்த பிரேமைக்கு அடிப்படை ஞானம், அவன் என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த பிரேமைக்கு அடிப்படம் ஏதோ சினிமாவில் ஒரு ஹீரோ 200 பேரை அடிச்சுட்டான் உடனே அவன் பின்னாடி ரசிகர் மன்றம் வைக்கிற மாதிரியான பிரேமை கிடையாது இது, அப்படி கிடையாது. இந்த பிரேமைக்கு அடிப்படை ஞானம். என்ன ஞானம் அப்படின்னா, இந்த ஜீவன் இந்த சரீரம் அவன் கொடுத்தது, உள்ளுக்குள்ளிருக்கிற ஆத்மாவானது அது அத்வைத பரமாக நினச்சிருந்தாலும் விசிட்டாத்வைத பரமாக நினச்சிருந்தாலும் அவன் சொத்து. விசிட்டாத்வைதம் நினச்சிருந்தா அவன் சொத்து, அத்வைதம் நினச்சிருந்தா அவனே. என்ன எப்படி நினச்சிருந்தாலும் பகவானோட சம்மந்தப்பட்டது இது, இது அவன் சொத்து இது. இப்போ அவன் சொத்து அவனுக்கு உபயோகப்பட வேண்டாமா? இந்த சமயத்தில் இந்த மைக்கு உபயோகப்பட்டால் இது பிரயோஜனம் இல்லையா? இது இப்போ 10 மைக்கு இருக்குது எதுவுமே வேலை செய்யலைன்னா அப்புறம் இந்த மைக்கு இருந்து தான் என்ன பிரயோஜனம் இதை வாங்கி வச்சவனுக்கு? அதுபோல் இவ்வளவு ஜீவகோட்டிகள் பகவானுக்கு சொத்தாக இருந்து இந்த ஜீவகோட்டிகள் பகவானுக்கு உபயோகப்படணுங்கிற எண்ணம் இல்லாமல் நாம் இருந்துட்டோமே ஆனால், பகவானுடைய சித்தத்துக்கு அனுகூலமாக நம்ம இருக்கணும்னு இல்லாமல் போயிட்டோமே ஆனால், அப்பன் தகப்பன் தூக்கி 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 வளர்க்குறான் குழந்தைய, ஆசையாக வளர்க்குறான். அப்போ அந்த தகப்பனுடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண தர்மம் இல்லது. அந்த தர்மம் உங்கள்கிட்ட இல்லையே ஆனால் அப்புறம் நீ என்ன புள்ள, அப்புறம் நீ என்ன பக்தன்? இதை பிதா புத்திர சம்பந்தம்னு வச்சுக்கலாம், நாயகி நாயகி பாவம், நாயக நாயகி பாவம்னு வச்சுக்கலாம், எந்த பாவத்தில் போனாலும் அவன் சுவாமி நான் சேவகன்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். ஒரு ஒரு பக்தாள் ஒரு ஒரு மாதிரி. ஆனால் தாசபக்தி உள்ள இந்த தியாக பிரம்மத்துக்கே ராமனை பார்த்து ரங்கநாதனை பார்த்து பல சமயத்தில் நாயகி பாவம் வந்து ரிஷிகளுக்கு நாயகி பாவம் வந்ததுன்னு சொன்னார் அவர். அது பரமபக்தி. போன தரையே சொன்ன முத்து மோமு எல்லாக்கு செலங்கினோம் முன்னிலையில் ஜூச்சி மோகிச்சிறேன். ராமனுடைய திருமுக மண்டலத்தை பார்த்து ஆசைப்பட்டான்னா, அதனால் இப்படி ஒரு கோஷம் பண்ணான், இது ஒரு பிரதிஜை பண்ணான் ராமன். என்னென்னா, இந்த பிரதிஜையை சொல்கிறதுக்கும் அடியார்களை காப்பாற்றுறதுக்கு என்றைக்கும் தான் இருக்கான், எம்பெருமான் என்றைக்கும் இருக்காங்கிறத சொல்கிறதுக்கும், அடியார்கள் பட்சமானவன் அவன் அப்படி என்று சொல்வதற்கும் ராமாவதாரம் வந்தது. இந்த ரிஷிகளோட கலந்து பழகிறான் 12-13 வருஷம். என்னென்னா, ஒரு ஒரு ரிஷி ஆசிரமத்துக்காக போகிறான், ஒரு ஒரு பக்தாலயாக பார்க்குறான், ஒத்தொத்தனோடையும் பேசி சல்லாபம் பண்ணுறான். அடியார்கள் தனக்கு எவ்வளோ பிரியமானவன் அப்படின்னு சொல்கிறான்.
ஹரிதாசு லுவெடலே இவரே சொல்கிறார், முச்சட்டகனி ஆனந்தமாயே தயாளோ ஹரி கோவிந்த நர ஹரி ராம கிருஷ்ணாயனி வருசதோ நாமமு கருணதோ ஜயோச்சு ஹரிதாசுலு.
இந்த ஹரிதாசர்களை பார்த்தா பகவான் சந்தோஷப்படுறான். அப்போ ஹரிதாசர்களுக்காக தான் அவதாரம் பண்ணான், பரமபக்தர்களுக்காக தான் அவதாரம் பண்ணான், அவர்களோட கூடி செல்லாபம் பண்ணுறதுல அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து தானும் சந்தோஷத்தை அனுபவித்தான். ராமன்
பரம பக்துலனு பாலனமுசேய சாகதவாஜனு த
தியாகபிரம்மத்தினுடைய வாழ்க்கையில் 1 கோடி ராமநாமா சொன்ன பிற்பாடு ராமசாட்சா்காரம் ஆச்சு. அந்த சமயத்தில் பாடின பாட்டு ஏழரை நீ தயாராது பாலகனகமையா போன தடவை அதை சொல்லி நிறுத்தினோம். இந்த கீர்த்தனை பாதி சொல்லி நிறுத்தினோம். தவதாசோகங்கிற கீர்த்தனை பூர்த்தியாக சொல்லி நிறுத்தினோம். ஒரு நாளில் 125,000 ராமநாமம் சொல்லணும்னு சங்கல்பம் பண்ணிட்டார் ஒரு குருவனுடைய ஆக்ஞையினால, நாரதருடைய ஆக்ஞையினாலே என்பதையே நாம் கண்டோம். ஒரு ஒரு நன்னா சொல்லக்கூடியவன் ஜபம் பண்ணால் ஒரு மணி நேரத்துக்கு 7,000-8,000 ராமநாமம் சொல்லலாம். சொல்லி பார்த்தா தெரியும். 120,000 ராமநாமம் சொல்லணும்னா ஒரு 15-16 மணி நேரம் ஃபுல் டைமே இதை தான் பண்ணியிருக்கார். ராமநாமம் சொல்கிறது தான் தொழில் அவருக்கு, அதுதான் தொழில்.
நீனாமமுச்சே
அதனால தான் அந்த ஞானம் கிடச்சிதுன்னு அவரே சொல்கிறார்.
நீனாமமுச்சே நாமதி நீர்மலமை ஞானமொத்துகராத கருட கமனவான.
அப்போ 1,96,00,000 ராமநாமா சொன்னார் அப்படின்னு சொல்கிறாளே. தட்சிண கைலாசன் இருக்கு, அங்கே ஒரு சிவபெருமானுடைய சந்நிதி, அந்த சந்நிதிக்கு போய் ஜபிப்பார். ராத்திரி வெள்ளா உட்காந்து ஜபிப்பார், காலங்காலத்தால் எழுந்து ஜபிப்பார். அனுஷ்டானங்கள் பாராயணாதிகள்லாம் முடித்த உடனே ஜபிப்பார். நடுவில் பாடுவார். 1,00,00,000 ராமநாமா முடிந்த பிற்பாடும் ராமாயணத்தில் இருக்கிற பலவிதமான நிகழ்ச்சிகள் கண்ணெதிருக்கு தெரிய அதை கண்டு பாடினார் அவர். சில வால்மீகி விட்ட பல விஷயங்களையும் இவர் பாடினார். வால்மீகி சொல்லாத பல விஷயங்களையும் இவர் பாடினார். அது போனதிலேயே சொன்னேன்னா இந்த தடவை அதில் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், ஒரு சில சாட்சாத்காரங்கள் நான் சொல்கிறேன். ஞானியாக இருந்ததுனால பணங்காசு பேரு புகழ் இதுக்கு அவர் ஆசைப்படலை ஆதியிலேருந்து நான் சொல்லிட்டேன், போனதிலையும் சொல்லிட்டேன். ஒரு சில இன்சிடென்ட்ஸ் அவர் வாழ்க்கையில், சுண்டி வெங்கட்ரமணையா காரு அவருடைய குரு, இவன் மகாஜானியாக தேர்ச்சி உள்ளவனாக இருக்கான், எல்லாம் வரிகிறது, இது ஏகசந்தாகிராகி அதையும் சொன்னேன் போன தடவை. எதுவாக இருந்தாலும் ஒரு தடவை கேட்டால் வந்துடும் சங்கீதமே. அப்படியாப்பட்ட ஞானியாக இருந்தான் இவன். அதனால் சுண்டி வெங்கட்ரமணையா சாந்திபனியாட்டும் ஒரு குரு. இவர் இப்படி கத்துக்கிறவன்னா அதுக்கு சொல்லித்தரத்துக்கு ஒருத்தர் வேணுமே, சொல்லித்தரத்துக்கு ஒருத்தர் வேணும். நன்னா பாடுற சிஷ்யனை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒரு குரு வேணும் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு குரு, அந்த மாதிரி ஒரு குரு. ஆச்சரியமா அவர் என்ன பண்ணார் இவனுடைய, ஆனால் இவனுடைய பர்சனல் திங்கிங் என்ன, அவனுடைய ஆன்மீகமான அவனுடைய நெறி என்ன, அதை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற இங்கிதான் இருந்துதான் அவர். அப்போ ஏன்னா இவர் அவ்வளோ மதித்தார், சிஷ்யனாக அவ்வளோ மதித்தார் அந்த குரு. என்ன இவருடையனா, இவன் ராஜா கிட்டே போய் பாடு, அந்த சபாவில் ஏறி பாடு, அங்கே பாடு இங்கே பாடுனா இவன் ஒத்துக்க மாட்டான். இவனுக்கு வந்து ஏகதேச ராமனுக்காக அர்ப்பணம் பண்ணணும்னு இவன் இருக்கான் தன்னோட சங்கீதத்தை, வேறு எதுக்கும் இவன் பண்ண மாட்டான். விவகாரம் வரும், வேறு ஒன்றும் இல்லை. லோகத்தில் புகுந்தா நான் பாட்டு ஒதுங்கி இருக்கேன்னா உன்னை எவன் விடுவான், ஒதுங்கி இருக்கேன்னா எவன் விடுவான். அன்னமாச்சாரியர் இருந்தார் இல்லையா, அன்னமாச்சாரியர்கிட்ட ஒரு பக்தரா, அன்னமாச்சாரியர் அவர் பாட்டு திருவேங்கட முடியாத பாடின்னு இருந்தார். ராஜா வந்தான், நீ அரண்மனைக்கு வந்து பாடணும் கேட்டான், இல்லை நான் பாட்டு இங்கே இருக்கேன் சௌக்கியமாக இருக்கேன் என்னை விட்டுரு, இவனுக்கு வேணுங்கிற போது இங்கே வந்து கேளுன்னார். ராஜா ரொம்ப கம்பல் பண்ணான், தொந்தரவு பண்ணி நீ வா, நீ இதையே அங்கே பாடு, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ வா, நான் என்ன பாடுன்னெலாம் சொல்ல மாட்டேன். கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு சிங்காரமாக ஒரு காவியம் பண்ணு, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு பாட சொன்னால் உடனே பெருமாளின் தாயாரம் வச்சு ஒரு சிங்கார காவியம் பண்ணார். இன்னும் அப்படி பாடி இப்படி பாடி இதை பாடு அதை பாடு அந்த ஜாஸ்தி கேட்க ஆரம்பிச்சிட்டான் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக. அவர் சொன்னார், அதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் ராஜான்னு கோபம் வந்துருச்சுன்னா, ராஜா நான் சொல்கிற கேட்க மாட்டேன்னு தூக்கி உள்ளே வச்சுட்டான். அப்புறம் பெருமாளே போய் அவனை விடுவிக்க வேண்டியிருந்து இந்த தொந்தரவுலாம் வரும், இவருக்கு தெரியும் இது முதல்ல ஆரம்பிப்பானு. அப்புறம் கொஞ்சம் தாட்சிணியம் வரும், தாட்சிணியத்துக்காக இது செய்வோமேன்னு தோணும். அப்புறம் தாட்சிணியத்துக்கு பண்ணால் ஒன்று நமக்கு அது பழக்கமாகிவிடும், தாட்சிணியத்துக்காக பண்ணாங்க அப்புறம் தாட்சிணியம் தாட்சிணியம் தாட்சிணியமாக பழக்கமாகிவிடும், அப்புறம் நமக்கு அது பிடிச்சி போடும். அதனால் என்னென்னா தியாகராஜ சுவாமி வாழ்க்கையில் ஒரு சித்தாந்தம் ஒரு பிரின்சிபிள்னு எடுத்துட்டார்னா 100% இருக்கும் அது, அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. அதாவது ராஜாசிரியம் வாண்டானார், ராஜா வந்து உஞ்சவிருத்தி எடுப்பாரோ இல்லையோ உஞ்சவிருத்தி பாத்திரத்தில் தங்கம்லாம் கொண்டு போடுவான், அதையும் கொட்டி விடுவார். தங்கம் வாண்டான், எனக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு அரிசி இருந்தால் போகிறோம், எனக்கு தங்கம்லாம் வாண்டான் ஐயா, உன் தங்கத்தை நீயே வச்சுக்கோ. இது 100% இருப்பார் அவர், இருக்கட்டும்ண்ணா உஞ்சவிருத்தியில் தானே போட்டான் அது பாட்டு இருந்துட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறவர் இல்லை, அப்படின்னு சொல்கிறவர் இல்லை. அதுதான் நம்ம பார்க்கணும். அதாவது இன்னூத்தனுக்காகவே கிடையாது அந்த அந்த பிரின்சிபல், தனக்காக அப்படிதானே இருப்பா பெரியவாள்லாம். அப்படி இவன் இந்த மாதிரியான ஒரு வைராக்கி, அதெல்லாம் பின்னாடி நடக்க போகிற விஷயம் நான் முன்னாடி சொல்லிட்டேன், இந்த மாதிரியான ஒரு வைராக்கிய சம்பன் இவனை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் உள்ளவர். அதனால் என்ன பண்ணார் அவர், ராஜ சமஸ்தானத்தில் பாடுவார், யுகாதி அன்னைக்கு பாடுவார். யுகாதி அன்னைக்கு பாடுவார்னா அடுத்த யுகாதிக்கு தான் திருப்பி சான்ஸ் அவருக்கு. 365 வித்வான் இருக்கா அந்த ராஜா மியூசிக் அகாடமியில், அப்ளை பண்ணிகிட்டே இருக்கா இன்னும். சங்கீத வித்வத் சபைன்னு தான் பேர் அந்த அந்த ராஜாவோட சபைக்கு. அதனால தான் நான் சொன்னேன் ராஜாவுடைய சங்கீத வித்வத் சபை, ராஜாஸ் மியூசிக் அகாடமின்னு. அதனால தான் சொன்னேன் இந்த வருஷம் பண்ண அடுத்த எல்லாம் பல்லவி வித்வான்கள், சாதாரண வித்வான் கிடையாது. தோடியை 9 நாள் 8 நாள் பாடினவா, சங்கராபரணம் 10 நாள் பாடினவா, ஏதோ ஊரில் ஒரே ஒரு வித்வான் தான், ஒரே ஒரு வாத்தியார் தான் அவன் தான் வித்வான்னு கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. இந்த பேட்டைக்கே ஒத்தந்தாய்யா அப்படி இடத்துல பேர் வாங்கல சுவாமிகள், நல்லா கவனிக்கணும். இந்த வித்வான்கள்லாம் சொண்டி வெங்கடமணியாக அந்த யுகாதி அன்னைக்கு பாடுறது ரொம்ப ஸ்பெஷல், அவருடைய தானத்தில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக அவர். நம்ம வாத்தியார் ஆட்டம் நம்ம ஒரு பாட்டு பண்ணோன்னா நம்ம வாத்தியார் ஸ்டைலன்னு சொல்லி தான் கொலுவை என்னாடை இருக்க வைரவியில் அதை தான ஸ்டைலில் பாடினார்னு சொல்லுவா எங்கள் பிரிவாள்லாம், அப்படி இருக்கும் அவருடைய பாட்டு. இந்த தானம் பாடுறது ரொம்ப கெட்டிக்காரர் அவர். இந்த குழந்தை பாட வைக்கணும் இவர், அவர்கிட்ட எல்லாருக்கும் மதிப்பு உண்டு, எல்லோரும் வாங்க ஒரு நாளைக்குன்னு கூட்டார் திருவையாத்துக்கு. திருவையாத்தில் அந்த ஒரு இடத்துல பாட வைக்கிறார் தியாக பிரம்மத்தை. ஒரு கார்த்தால் ஒரு 10 மணி சுமார் அவனை சிஷ்யனை அழிச்சின்னு வந்து பாடு அப்படின்னு உடனே விஸ்தாரமாக ராகம், பிலகரி ராகம் எடுத்து, நான் அந்த வேலைக்கு உகந்த ராகம் பிலகரி ராகம் எடுத்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ராகம் பாடி, தானம் பாடி, துரகுனா 820 பாடி, சொந்த கீர்த்தனை பல்லவி பாடி, இப்போ நிரவல் பண்ணி சுரம் போட்டு, அது மாதிரி அதில் காமிதார்த்த பலதாயக அப்படிங்கிற இடத்துல நிரவல் பண்ணி சுரம் போட்டு அப்படியே பிரமிச்சு விக்கிச்சு போட்டா வித்வான்கள்லாம், மகா வித்வான்கள்லாம் பிரமிச்சு போட்டா அந்த பாட்டை கேட்டு, இது என்னடா பட்டமளம் துளுத்துரும் போல் இருக்க அப்படின்னு சொல்லி நேரம் இங்கேருந்து போய் சுண்டி வெங்கட்ரமணியாவோட அப்பா சுண்டி வெங்கட சுப்பையா அவர் தஞ்சாவூர் இருக்கார், அங்கே சொன்னார், என்னடா உனக்கிட்ட ஒரு சிஷ்யன் அசகாய சூரனாக இருக்கானாமே அப்படின்னு உடனே அங்கே போய் ஒரு நாள் பாடினார். ஒரு நாள் சாயந்தர வேளையில் ராஜா கிட்டே போவேன்ட்டு இருந்தது, ஒரு 6 மணிக்கு 6:30 மணிக்கு பாட்டு ஆரம்பித்து ஒரு 9 மணிக்கு முடிச்சிருந்தா அப்புறம் கிளம்பி போகலாம் ராஜாவை பார்க்குறதுக்கு நினச்சின்னு இருக்கா. இவர் 8 மணி நேரம் பாடினாரன் காம்போஜி, காம்போஜி ராகம் பாடி தானம் பாடி மறி மறி நீ நேரம் இந்த சினிமாவில் டியூனை மாற்றிட்டானே, அதை ஒரு பயலுக்கு கேட்கறதுக்கு தானி இல்லை நம்ம ஊரில், அவன் காப்பி ரைட்டு போட்டுக்கிறான் அந்த அந்த கீர்த்தனையை மாற்றிவிட்டான் அவன், அதை கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது. இசை ஞானிகள்லாம் என்ன இப்படி சொல்கிறேன் நீங்கள் தப்பு, இது தப்பு, நம்ம பயிரணுத்தரவங்க இது மாற்றலாமா, தப்பு இல்லையாது நமக்கு ரைட்டு கிடையாது இல்லையோ. அந்த மறி மறி நின்னே காம்போஜியில் இதை பாடுறார் அவா ஆச்சரியப்படுறா, ராஜா கிட்ட போய் சொன்னான் எல்லாரும், ராஜா நாங்கள்லாம் வந்து வாஸ்தவமாக சொல்கிறோம் உங்ககிட்ட இதுதான் சங்கீதம்னு நினச்சி உங்களை நாங்கள்லாம் ஏமாத்தின்னு இருக்கோம், உண்மையான சங்கீதம்னா இந்த தியாக பிரம்மத்தினுடைய சங்கீதம் தான். ராஜா பார்த்தான் இந்த பசங்க ஒத்தனை ஒத்தன் ஒத்துக்கவே மாட்டான், எல்லாரையும் பற்றி எந்த கீர்த்தனை எவ்வளோ நன்னா பாடினாலும் தப்பு சொல்கிறான், அவன் தான் வித்வான்னு பேர், இத்தனை பேர் இத்தனை பேரும் சேர்ந்து ஒருத்தனை நல்லா இருக்குன்னு சொன்னா அது நம்ப முடியலையே அப்படின்னு தான் ஆசை வந்தது அவருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணார் ராஜா வந்தது அதெல்லாம் நான் இப்போ அடியனுப்பேன், அதெல்லாம் தெரிவிக்கலை. தியாக பிரம்மம் எவ்வளோ ஒரு வைராக்கிய சிரேஷ்டராக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ராஜா அவருடைய இதை நிராகரித்தார். ராஜா வந்து போன தடவையே சொன்ன, ஊர் ஊராக கொடுக்குறேன்னா தங்க மூட்டையில் கொடுக்குறேன்னா. இதை மதிக்காதவர், இப்போ தான் கான்ட்ராஸ்ட் நான் சொல்ல வரேன், இதை மதிக்காதவர் நித்தியம் ஏகாதசி ஏகாதசி பஜனை அகண்டமாக பஜனை நடக்கும் வாத்தில். இந்த பஜனைக்கு பல பேர் வருவா, எல்லாருக்கும் என்ட்ரி உண்டு. இன்னார் இனியார்னு கிடையாது, யார் வேணால் வரலாம், எல்லாரும் பாடலாம். சின்ன குழந்தை பாடுற மாதிரி கூட கீர்த்தனை பண்ணிருக்கார், மகா வித்வான்கள் பாட முடியாத அளவுக்கு கீர்த்தனை பண்ணிருக்கார். ரெண்டும் இருக்கு, அவர் பண்ணதில்ல. அதில் எப்பயும் வர ஒருத்தர், ஒரு வயசான ஒரு சோல்ஜர், அவன் இந்த மராட்டா ஆர்மியில் இருந்த சோல்ஜர். அவன் சுவாமிகள்கிட்ட வந்து தைரியமாக கேட்டான், நிறைய சிஷ்யா இந்த பாட்டு பிரபலமாக இருந்தா, இவர் பண்ண கீர்த்தனங்கள்லாம் பிரபலமாக இருந்தா, பிரபலம் ஆக 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 நிறைய சிஷ்யர்கள்லாம் வந்து சேர்ந்தா நல்லா கச்சேரி பண்ணக்கூடிய சிஷ்யர்களை, நல்ல ஆர்ஜவம் உள்ள சிஷ்யர்கள், அதாவது கமிட்டட் கமிட்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய சிஷ்யர்கள், அவள்லாம் வந்தா. வீண குப்பையர் அவர் வித்வான், முன்னாடியே இந்த சங்கராபரணம் வர்ணன் பண்ணவர். இப்படி பல வித்வான்கள், பாலாஜிபேட்டை வெங்கடரமண பாகவதர், தில்லஸ்தானம் ராமையங்கார், தஞ்சாவூர் ராமாராவ், இப்படின்னு பல சிஷ்யர்கள் எல்லாம் மகா வித்வான்கள். அவளுக்கு சொல்கிறார் அவர், ஆரம்ப பாடங்கள்லாம் சொல்கிறதுக்கு அவருக்கு நேரம் இருக்காதான், ஜெகத் ரட்சக பாகவதர்னு ஒருத்தர் இருந்தார் ஆடுதுறையில், அவர்கிட்ட அனுப்புவா. சரிக்கும் பதினிசெல்லாம் தெரியாமல் வந்துட்டோம்னா அவகிட்ட போய் முதல் பாடம் ஒரு 6 மாதம் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, இவருக்கு நேரம் கிடையாது. இவருக்கு ஜெபன்னா 1.5 லட்சம் ராமநாமம் சொல்லணும்னா எங்கே பாட்டு சொல்லிகிட்டு இருக்கிறது. இப்போ இங்கே வந்தவாள்லாம் பின்ன எப்படி பாட்டு எடுத்துண்டா, எப்படி இந்த பாட்டெல்லாம் சேகரித்தா, எவ்வளோ இப்போ சங்கீத பிரியா இவ கானப்பிரியாலாம் கஷ்டப்படுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா சேகரிக்கிறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு சேகரிச்சாவ, அது எப்படிங்கிறது அப்புறம் பார்ப்போம். ஒரு சமயம் ஒருத்தர் கேட்டார், எனக்கு நீங்கள் ஒரு கீர்த்தனை நேராக சொல்லித்தரணும் அப்படின்னு கேட்டார் அவரை. அவர் பார்த்தார், சரி நீ ஒரு நீ முதல்ல ஒன்று பாடு அப்படின்னு ச ப த, அதுக்கு மேலே போக மாட்டேங்கிறது அவர் குரல், அவ்வளோதான் அந்த குரலுடைய ரேஞ்ச். சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ராத்திரி டோலோத்சவங்கள்லாம் முடிச்சு படுத்துன்ருக்கார், ராத்திரி ஞாபகம் வர்றதுக்கு அவருக்கு சொல்லித்தரேன்னு சொன்னமே சுலபமாக ஒரு கீர்த்தனை பண்ணணும் அப்படின்னு அந்த ராமன் பிரத்யட்சம் அவருக்கு. அந்த ராமன் தானே காணாமல் போய் திருப்பி கிடச்சி அவ்வளோ பாட்டுலாம் பாடியிருக்கார். அதெல்லாம் அடுத்தடுத்த உபன்யாசங்களில் சொல்லலாம்னு நினச்சிட்டுருக்கேன், அதுக்கு முன்னாடி இது. அந்த சிஷ்ய பரம்பரையில் வரவாக்கிட்ட அந்த அந்த பரம்பரை தான் நாங்களே, எங்கள் குடும்பமே. அதை கேட்டு நான் சொல்கிறேன், எந்த அத்தாரிட்டியில் சொல்கிறேன்னு கேட்கலாம் இல்லையோ, அதுக்காக சொல்கிறேன். எங்கள் பெரியவாட்டெல்லாம் கேட்டது தான் அது. ஒரு நாள் படுத்துட்டுருக்கார், அந்த ராமன் வந்து பேசுகிறான், அவனுக்கு என்ன கீர்த்தனை சொல்லித்தரப்போற. இந்த ராமாயணம் முழுக்க அப்படி ஒன்று ஒன்றா ஓடுறது, ஸ்ரீ ராம ஜய ராம, ஸ்ரீ ராம ஜய ராம, ஸ்ருங்கார ராமாயணே, ஸ்ரீராம ஜய ராம, ஸ்ருங்கார ராமாயணே, சிந்திஞ்ச ராதேவோ மனசா. ஏகதாத்து பிரபந்தம் அதே தான் முழுக்க. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும் அந்த பாட்டு அவனுக்காக. இதில் போன தடவை சொன்ன ஒரு விஷயம் ஆனால் நான் சொல்கிறேன், அந்த கண்டினியூட்டிக்காக சொல்கிறேன். ராமாயணத்தில் சொன்ன விஷயம் ராமாயணத்தில் சொல்லாத விஷயம் கலந்து கலந்து வருது இதில்.
தழுக்கோ செக்குல முத்து பேட்ட கௌசல்யமுன்னு தபமேமி ஜேசேனோ தெளிய கௌசல்யமுன்னோ தபமேமி ஜேசேனோ.
அப்பா போ சொல்கிறாம்மா, ரிஷி வந்திருக்காருன்னு அந்த குழந்தை ஓடி வருது இல்லையோ அந்த கட்டம், ராமனுடைய கண்ணை ரெண்டுத்தையும் பிடித்து ஒரு கிள்ளு கிள்ளி ஒரு முத்தம் கொடுத்தா கௌசல்யாங்கிறத. தழுக்கு செக்குல செக்குன சீக்ஸ், இதுலேருந்து போனது தான் அந்த பாஷைக்கு செக்குலு. தழுக்கு செக்குல முத்து பெட்ட கௌசல்யம் ஒன்று, ஏன்னா இவருக்கு ஆசை, இவர் கண்ணை எதிர்க்க தெரிகிறது ஒரு முத்தம் கொடுக்கணுமே. கௌசல்யா என்ன பாக்கியம் பண்ண, என்ன தபசு பண்ணான்னு தெரியலையே அந்த கௌசல்ய, அடாடா அப்படின்னு ஒரு அர்த்தம்.
தபமேசேனோ,
இதுக்காக ஏதாவது தபசு பண்ணால என்ன, அவருடைய கிருபையால் இவளுக்கு கிடச்சிருக்கு எப்படி அப்படின்னு ஒரு அர்த்தம்.
தேலிய தசரதுடு ஸ்ரீராம ராயணி பில்லுவ.
ஏ ஸ்ரீராமா, ஏ ராமா இங்கே வாடா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றான் ராமனை. அவன் சர்வாந்தர்யாமி எல்லாத்துக்கும் பிரபு, இங்கே வாடா அப்படின்னு ஒரு பிள்ளைய தம் பிள்ளையாட்ட அவனை கூப்பிட்றானே தசரதா, என்னடா தபசு பண்ண நீ தெரியலையாடா அப்படின்னு ஒன்று. இதெல்லாம் சொன்னேன் போன தடவை, இந்த ரெண்டு சரணமும் சொன்னேன். அடுத்து வர சரணம் பரம, அதாவது ஸ்ரீரகுகுல வந்து புட்டியாட்டமே பாதி சொல்லிட்டு பாதி விட்டுருக்கேன், விட்டு இடத்துல தொடர்றேன் இந்த தடவை. இவ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வருவா அழைச்சன் போன விஸ்வாமித்திரத்தை விட்டுட்டார். இந்த லக்ஷ்மணம் போகும்பொழுது இந்த ராமலக்ஷ்மணனுடைய நிறைய அவருக்கு ராஜா இல்லையோ, சக்கரவர்த்தி அவன் தசரதன் சக்கரவர்த்தி, ராஜா இல்லை, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அதனால பல ராஜகுமாரர்கள் ராமலக்ஷ்மணர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, அவளுக்கெல்லாம் ராமனோட போகணும்னு ஆசை உண்டு. ஆனால் ஏகதேசம் அந்த கைங்கரியத்தை லக்ஷ்மணன் தான் செய்வான். அவள்லாம் சொல்கிறாளா,
தனிவார பரிச்சரிய சேய சௌமித்ரி முன்னு தபமேமி ஜேசெனோ தேலிய சௌமித்ரி முனு தபமேமி ஜேசெனோ.
இவன் எந்த க்ஷணத்துலையும் பகவானை பிரியா பிரியாமல் இருக்கிற ஒத்தனவ. நான் அப்பயே சொன்னேன் பாருங்க, அபிஜம் ஜீவிதம் ஜெஹ்யாம் துவாம்பா சீதேச லக்ஷ்மணா, என் உயிரை விடுவேன் என் உயிரை காட்டில் மேலான உன்னை விடுவேன் உன்னை காட்டில் மேலான லக்ஷ்மணன்னா அவன் எவ்வளோ அயோக்கியத்தனை. இந்த மாதிரி சொல்ல முடியுமா இந்த காலத்தில் யாராவது, அவனோட இருடா போடா அப்படின்னு அனுப்பிச்சிட மாட்டாள், அவ்வளோ பாசமா. என்னென்ன இதுலேயும் ஞானம் உண்டு. என்னென்னா ஆதிசேஷன்னு பேர் அவனுக்கு, சேஷம் இங்கே சொல்லணும் இல்லையோ, அதை எப்பயும் கைங்கரியம் பண்ணுறான். சேஷம்னா சொத்துன்னு அர்த்தம், ஆதிசட்சன்னா முதல் சொத்துன்னு அர்த்தம். பகவானுடைய முதல் சொத்தாக இருக்கிறவன், அதாவது என்னென்னா அவன் தான் அத்தனை ஜீவனுக்கும் ரெப்ரசன்டேஷன், ஒரு ஜீவன் அவன், அவன் ஒத்தர்ந்தான் நம்ம எல்லோரும் இருக்கிற மாதிரி அடையாளம். அவனை உண்டையும் விடுறதே இல்லை அவன் எப்பயும். சீதையை அதாவது ராமன் சொன்னதை அவன் சொன்ன மாதிரி நடந்துட்டான் பாருங்கோ ராமாயணத்தில். தம் உயிரை விட்டான், பிரம்மாஸ்திரம் போட்டபோது தம் உயிர் போய் உயிர் வந்தது ராவனுக்கு. உயிரை காட்டில் மேலான சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், அப்பயும் ரிஷிகளுக்காக அவன் போராடினான். லக்ஷ்மணனே அடிபட்டு விழுந்தான், அப்பயும் போராடினான். கடைசியில் லக்ஷ்மணன் சொல்கிறான், இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் போடுறான் பிரதி பிரம்மாஸ்திரம் போடலாம், இல்லை லக்ஷ்மணா பிரதி பிரம்மாஸ்திரம் போட்டால் உலகம் அழிஞ்சிரும் அதை அப்படியே ஏற்றுக்கோ அப்படின்ட்டான் ராம அப்படின்ட்டான். ஏன்னா உலகத்தை காப்பாற்றுறதுக்காக நாம் வந்து உலகத்தை அழிக்கிறதாவது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ என்னென்னா அவன் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கான். அதுபோல் இந்த ஆதிசேஷன் இவன் முதல் சொத்து, எந்த அவதாரமாக இருந்தாலும் இவன் கூட வந்துடுவான். வாமனாவதாரத்தில் கூட கொடையா வந்தாங்கிறான். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறவடியாம். ஆழ்வார்கள்லாம் அனுபவிக்கிறான், நீ சென்றால் குடை, இருந்தால் சிங்காசனம், நின்றால் மறவடி, அதாவது பாதரட்சை, செருப்பாயிடுறான். இப்படி சர்வவித கைங்கரியங்களும் பண்ணுற ஒத்தாவன் ஆதிசேஷன். சரி, உலகம் முழுக்க அழிஞ்சு போச்சு, பகவான் வந்து வட்டபத்திர சாயியாக இருக்கான்.
ஸ்ரீவாசுதேவ அண்ட கோட்ல குக்ஷிணியும் சூக்கோலே
அல்ல சொல்கிறாரு இல்லையா. அப்போ ஆளுலையில் படுத்துட்டு இருக்கான் அப்படி அப்படின்னு சொல்கிற ஆழ்வார்கள்லாம் கேட்டா, ஏன்னா எல்லாமே அழிஞ்சு போச்சுங்கிற, ஆளன்று வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மண்ணதோ சோழச்சூடு கொண்டெடுத்தாய் சொல்லு, உலகமே இல்லைங்கிற, எல்லாம் அழிஞ்சு போச்சுங்கிற, ஆளலில் வந்து இந்த ஆளல மாத்திரம் எங்கே வந்து வந்ததுன்னு கேட்டார் ஆழ்வார்ச்சிக்கு. ஆழ்வார்கள் கேட்குறா, பிரளயோதகத்தில் இந்த ஜலம் இல்லை, காரண ஜலம்னு பேர் அதுக்கு, அது மாத்திரம் எங்கேந்திரா வந்ததுன்னு. அப்படி சர்வாவஸ்தையிலையும் கைங்கரியம் பண்ணுறானே இந்த சௌமித்ரி, சுமித்ர புள்ளியா அவன் தான் பிறந்திருக்கான். சௌமித்ரி முனு தபமே மெஜேசனோ தெரியா, என்ன தபசு பண்ணுறான் அவன் தெரியலையே.
தனவெண்ட சனஜூச்சி உப்பொங்கு கௌசி கொடு,
சந்தோஷப்பட்டு பூரிச்சு போயிட்டான் மகா கோபக்கார ரிஷி விஸ்வாமித்திரன். இதை விழாவாரியாக சொன்னோம் போன தர, அதனால் அடுத்த ஜென்மத்துக்கு போயிடுறேன்.
தாபம் பணகி ரூபவதியூட்ட கல்யமுனு தபமேமி ஜேசெனோ தேலிய.
தாபம் பணகி ரூபவதியூட்ட அகல்யமுனு தபமேமி ஜேசெனோ, தாபத்தில் தபிச்சுட்டு இருந்தாலே, தபிக்கிறதுனா எரியறதுன்னு அர்த்தம். இந்த அகல்ய என்ன தபஸ் பண்ணான்னு தெரியலையே, ரொம்ப அனுபவிக்கிறார் இந்த அகல்ய சாப விமோச்சனத்தை இவர் பல கீர்த்தனத்தில். இந்த ராமனுடைய பாதம் படுறதுக்கு இந்த அகல்ய தப்பு தானே பண்ணா, பண்ண தப்புக்கு இவ்வளோ ஒரு ஒரு அனுகிரகமா அப்படின்னார்.
தாரிணி சிலையை தாப்பமு தாழக வாரமு கண்ணீருனு ராசக, தாரிணி சிலையை தாப்பமு தாழக வாரமு கண்ணீருனு ராசக சூர அகல் சூர அகல் ஜூச்சி பிராஜின, சூர அகல் ஜூச்சி பிராஜின ரீதிதல் நியூசையவே தியாகராஜகம ஸ்ரீ ராம பாதம.
சூர அகல்யனு ஜூச்சி புரோச்சின ரீதி தன்யு செய்யவே, தாரிணி சிலையை கல்லா கடந்தாளே தாப்பமு தாழக, இவ ராமன் எப்போ வரப்போகிறான், ராமன் எப்போனா கௌதமர் சொல்லிட்டு போயிட்டார் ராமன் வந்தால் உனக்கு சாப விமோச்சனன்னு, ராமன் எப்போ வரப்போகிறான், ராமன் எப்போ வரப்போகிறான், ராமா 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 ராமான்னு சொல்லிட்டு இருந்தவள்கிட்ட, சூர அகல்யனு ஜூச்சி புரோச்சின உன் பாதம் அவன் மேலே பட்டுதே, கல்லாக இருந்த மேலும் பாதம் பட்டுதே, என் மேலே படப்படாதா அப்படின்னு கேட்குறார் அவர்.
சூர
சூரன்னு சொன்னார். இப்போ அந்த கீர்த்தனை எடுத்து சொல்லுனா, சூரன்னு ஒரு சப்தம், வீரம்னு ஒன்று, தீரம்னு ஒன்று, சௌரியம்னு ஒன்று. சூரன்னா மற்றவனுக்கு இறங்குறவன், அதாவது பிரஷ்டர்களுக்கு இறங்குறவன், தப்பு பண்ணுறவர்களுக்கு இறங்குறவன். சூர அகல்யன்
ஜூச்சி ப்ரோஜின ரீதிதல் நியூசேய வேத்யாகராஜ கேயமா ஸ்ரீராம பாதமா.
தியாகராஜ கேயமா, இந்த பாட்டு யாரை பார்த்து தெரியுமோ, ராமனை பார்த்து இல்லை, ராமனுடைய திருவடிகளுக்கு குறித்து பாட்டு இது. தியாகராஜ கேயமா ஸ்ரீராம பாதமா அப்படின்னு பிரிச்சு பண்ணது. அந்த சந்தம் இருக்கு பத்தில, அது எங்கே எட்டு அக்ஷரமோ பத்து அக்ஷரமோ பதினோரு அக்ஷரமோ அதே மாதிரியே சந்தம் வரும், சந்தமும் அப்படியே வரும். ஸ்ரீராம பாதமா தியாகராஜ கேயமன்னா அதில் எங்கெங்கே கார்வை இருக்கோ அநேகமாக அங்கங்கே கார்வை வரா மாதிரியான எழுத்து வார்த்தைகள் வரும் பாட்டில். போனதிலேயே சொன்ன இந்த அழகை. அப்போ தியாகராஜ கேயமா எதுன்னா ஸ்ரீராம பாதமா, அந்த பாதம். அப்போ பாதத்தை பார்த்து பாட, இந்த பாதம் திருவடியில் பட்டா தேவையில்லையேன்னு அன்னமாச்சாரி அனுபவித்தார். பிரம்ம கடிகின பாதமும் பிரம்மமு தானேனி பாதமும் அப்படின்னு பாடுறாரு இல்லையா.
சலகி வசுத கொலிச்சின பாதமும் பலிதலமோ பின பாதமும் தல ககனமு தனின பாதமும் தலரி புகாஜின பாதமும் காமினி பாப்பமு கடிகின பாதமும் பாமுதல நீடின பாதமு பிரேம புஸ்ரீசதி பிசிகடி பாதமு பாமினி தூரகபு பாதமு.
இப்படி அந்த பாதத்தினால என்ன நல்லா செஞ்சாருன்னு சொல்லிட்டே வந்தார். இந்த பாதையும் மேலே பட்டா தேவையில்லையேனார். இதில் ஒரு சுவாரஸ்யம், திருமங்கையாழ்வாரம் திறந்தார். இந்த பாதையை மேலப்பட்ட திருமங்கையாழ்வார்ங்கிறவர் இந்தளூர் மாயவரம் பக்கத்தில் இருக்க திரு இந்தளூர்னு திவிதேசம் பரிமள ரங்கன். இந்த பரிமள ரங்கனை மங்களாசாசனம் நம்ம செய்கிறதுக்காக போனார், பாடுறதுக்காக போனார். இந்த பரிமள ரங்கனை பாடின்னு இருக்கும்பொழுது திவிதேசத்து எம்பெருமான்கள்லாம் தனித்தனியாக வந்து பேசுவாள், அவளோட எல்லாம் பெருமாள் தான் தனித்தனியாக பேசுவான். ஒத்தரை கிருஷ்ணனே நூறு கிருஷ்ணனாக இருக்கான் இல்லையா, நம்ம பார்க்குறோமே பாகவதத்தில். ஒரு ஒரு கோபிகைகளுக்கு பதியார வேலை கோபியலை பாலிஞ்சியலே பிராணநாத பிராண புரோகன் தியாக பிரம்மமும் பாடுறார். பதினாறாயிரம் கோபிகைகள்னா பதினாறாயிரம் கிருஷ்ணன் ஆயிடுறானே. அப்போ ஒரு ஒரு திவ்யதேசத்தில் ஒரு ஒரு எம்பெருமானம் இருக்குது, சக்தி இருக்காது அவனுக்கு. இந்த திருச்சேரைன்னு ஒரு ஊரில் இருக்கிற சாரநாதன்கிற பெருமாள் குறுக்க வந்தாராம் இவரை பாடின்னு இருக்கும்பொழுது. இங்கே பாடினது போகிறோம், அங்கே வா திருச்சேரைக்கு வா, சாரநாதன் எங்கிட்ட வா அப்படின்னார். என்னென்ன ஆழ்வர் உங்களுக்கு விசேஷமாக ஒரு அனுகிரகம் பண்ணுறேன், இந்த பெருமாள்லாம் பண்ணாத ஒரு அனுகிரகம் பண்ணுறேன் வாரும் அப்படின்னு. சரி, திருச்சேரிக்கு போனார் இவர். சாரநாதன், சாரநாயகி, சாரபுஷ்கரணி, சார விமானம் எல்லாம் சாரம். அந்த திவிதேசத்து உள்ள ஆழ்வார் தன்னுடைய கால் எடுத்து வைக்கிறார், திருவடி எடுத்து வைக்கிறார். ஆழ்வார் கால் எங்கெங்கெல்லாம் படுறதோ அங்கெல்லாம் சாலக்கிரமமாக போடுறது, அது பகவானே வந்து தாங்கிக்கிறான். ஆழ்வார் திருவடியே தன்னுடைய தலை சிரசில் தரிக்கிறான் எம்பெருமான். ஆழ்வாரால் நடக்க முடியல, எங்கே பாதம் வச்சாலும் பகவான் வந்துடுறான் கீழே, தலை எம்பெருமானோட தலை வர்றது. இங்கேருந்து கத்தினார் பெருமாளை பார்த்து, என்னமோ விசேஷ அனுகிரகம்னு சொன்னீரே, இதுதானே அது அப்படின்னு கேட்டார் அவர். இந்த அனுகிரகம் எனக்கு வேண்டாயா, திரும்ப கேட்டார் கொஞ்சம் அப்படி பேசுவார். இந்த அனுகிரகம் எனக்கு வேண்டாமா, பின்ன என்ன பண்ணணும், ஏன்னா இந்த கீர்த்தனைக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இவர் பாதம் வேணும்னு கேட்குறதோ இல்லையோ, வேண்டான்னு சொன்னு ஒருத்தர் சொல்கிறேன்னா வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாதம் எனக்கு வேண்டாம்யா, இந்த அனுகிரகம் எனக்கு வேண்டாம். ஐயோ, என்ன இந்த பெருமாள், சரி நீர் உட்காரும், உம்ம தலையில் என் திருவடியை வைக்கிறேன் அப்படின்னார் அந்த பெருமாள். உடனே அவர் கேட்டார், இது ஒரு அனுகிரகமானு கேட்டார். என்ன பெருமாள் சார், என்ன தான் பண்ணணும், நான் சொல்லு. தபார், முதல்ல பலியினுடைய தல்லவும் உன் திருவடி வச்ச பாமு தலைநடினா பாதம் ஃபஸ்ட்டு, அடுத்தாப்பில் ரெண்டாவது பலிக்கு அப்புறம் அகல்ய திருவடியில் அகல்யுடைய முடியில் உன் திருவடியை வச்ச, அப்புறம் காளிங்கனுடைய படத்தில் உன் திருவடியை வச்ச, நாலாவது திருமங்கி ஆழ்வார, வேண்டாம் ஏன் அந்த லிஸ்ட்டில் நான் சேர விரும்பல் அப்படின்னார் அவர். பின் என்ன பண்ணணும்னா, தன் சேர எம்பெருமான் தாழ்த்தொழுவார் கண்டீர் என் தலைமையிலாரே, உன்னுடைய கோவிலுக்கு வந்து எவரவர்கள் உன் பாதத்தை உன்னை வணங்குவார்களோ ஆச்சந்திராருக்கும் அவர்களுடைய அந்த அடியார்களுடைய திருவடியை என் சிரசில் நான் தாங்குறேன், அடியார்க்கடிமை செய்கிறேன், ஆனால் உன் பாதம் எனக்கு வேண்டான்னார் அவர். தியாகபிரமன் கேட்டார், இந்த காமினி பாபமும் கடிகின பாதமும் இந்த பாதம் தியாகராஜ கேயமா ஸ்ரீராம பாதமா, நீ கிருப்பஜாலுனே, உன்னுடைய கிருப்பை போருமோ, போருமே போருமோ, ரெண்டு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் துணிக்கிற மாதிரி பண்ணியிருக்கார். ஏன்னா பின்னாடி இவரும் ஆழ்வார் சொன்னதை சொல்கிறார். பல இடத்துல ராமபக்தி சாம்ராஜ்யத்தில் ஆமான உள்ள சந்தர்ச்சனை அத்தியந்த பிரம்மானந்தமேனு ராமனை விட்டார். ராமபக்தர்கள் இருக்கிற இடம் வந்தால் தான் எனக்கு தேவலாங்கிறார் அவர். ராமபக்தர்கள் இருக்கிற இடம் வந்தால் தான் தேவலாம். நம்ம ஒன்றும் தனியாக பாட்டு கேட்க முடியாதே. சங்கீதம் நல்லா தெரிஞ்சவன் பத்து பேர் பக்கத்தில் இருந்தால் சொல்லி அனுபவிக்கலாம் இல்லையோ. அதுக்கு ஒரு நாலு பேர் பக்கத்து சுற்றியும் இருக்கிறதெல்லாம் இங்கே சூன்யமாக இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது கேளுனா அப்போ தான் கத்துவோம். எல்லாம் நம்மளால் கேட்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது, அனுபவிக்கிறதுக்கு ரசிக்கிறதையே நாலு பேர் வேணுமே. அப்போ சொல்லி சொல்லி அனுபவிப்பா. பேசிட்டே பேசலல்லால் பெருமை என்று உணரல் ஆகாது என்று அப்போ நீ கிருப்ப ஜாலுனே அப்படின்னார்.
தாபம் பணகி ரூப பதியூடகல்ய முனு தபமேமி ஜேசனோ தெளிய.
அடுத்து
தர்மாத்ம சரணம்பு
என்னென்ன சொன்ன, அந்த ஒருத்தருக்காக பாடுறதுக்காக இவர் பாட்டு வேணும்னு உட்காண்டார். அவருக்கு பாட்டு வருது, பாவத்தினால் பாட்டு வருதுன்னு போனதிலே சொன்னோம் இல்லையா. உன்னை நினச்சா பேசணும்னு நம்ம நினைக்கிறோம், உடனே நமக்கு பேச முடிகிறதுன்னா அதான் பாவத்தினுடைய ஒரு பூர்த்தி பகவான் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். உன்னை கம்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லோரும் பாட்டு கற்றுக்கிறா, எல்லோரும் கம்போஸ் பண்ண வருதோ, வரமாட்டேங்கிறது. அந்த கம்போஸ் பண்ணுறதுக்கு என்ன பாவ பூர்த்தி வேணுமோ அது இருக்கிறவனுக்கு வருது. இது அது மொத்தம் ஒரு மணி நேரத்தில் பண்ணுறதோ, மொத்தம் பத்து நிமிஷத்தில் பண்ணுவான், மொத்தம் உடனே பண்ணுவான். அந்த பாவத்தினுடைய முதிர்ச்சி தான் காரணம் அதுக்கு. பாவத்தினால தான் பாடினர்னு சொன்ன போனதிலேயே சொன்னோம்.
ஜு பாடக வைபோகரங்க ராஜு வெடல ஜூத்தமுரே கஸ்தூரி ரங்க
பாவிஞ்சினர். பக்திலேனி கவி ஜால வரேனிலும் பாவம் இருக்கொருன்னர். அப்போ பாவத்தோட பாடணும், பாவத்தினால தான் பாட்டு வரணும்னு அவருடைய எண்ணம். சங்கீதம் தெரியாதவன் சில பேர் ராகம் கரெக்டாக பாடுறான், எப்படி பாடுறான், நல்லா பாடுறான். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், சரிகம பதனியே தெரியாதவாளுக்கு சப்தஸ்வரமே தெரியாது, நல்லா கத்துண்டு பாடுற வாழைக்காட்டிலும் ராக லட்சியம் அபாரமாக பாடுவார் ராகம். பல பேரை பார்த்துருக்கணும் அந்த மாதிரி. எங்கேருந்து வருது, பாவம் தான், பாவத்தோட முதிர்ச்சி தான். நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த மாதிரினா, சின்ன வயசில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பாவத்தினுடைய முதிர்ச்சி தான். இப்போ அதுபோல் ராகம் பாவம் சாகித்யம் எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுற அளவுக்கு அந்த சாமர்த்தியம் அந்த எம்பெருமான் கொடுத்துருக்கான். அதனால் என்னென்னா, இது ஒன்று வந்த பின்னாடி அது, அது பின்னாடி எதுன்னு இல்லாமல் எல்லாமே சைமல்டேனியஸாக வர மாதிரியான ஒரு அமைப்பு, இன் எக்ஸால்டட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அது அப்படி தான் பண்ணிருக்கார் அவர். எக்ஸ்டம்போரா எப்படி பாட முடியும்னு கேட்டால் அப்படி தான் நம்ம சொல்லணும். அதுக்கு வழி எக்ஸ்டம்போரா எப்படி பேசுகிறோம் அது போல தான். இந்த லெவல் நமக்கு, அந்த லெவல் அவருக்கு. அப்போ பாவிஞ்சி இப்போ ஒன்று ஒன்றா வரது இருக்குது. அடுத்து ராமாயண வரிசையில் இந்த அங்கே விஸ்வாமித்திரனோட கூட கிளம்புறதுக்கு முன்னாடிலேருந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வந்தார். இந்த சிவதனுர் பங்கம் சொன்னார்,
தர்மாத்ம சரணம்பு சக சிவ சாபம்பு தபமேமி ஜேசனோ தெளிய.
இந்த சினிமாலெலாம் இந்த சிவதனுசு இப்படி படுக்க வச்சுருக்காங்க இல்லையோ, எல்லா சீரியல்லையும் இப்படி வந்தார், இப்படி சுற்றி வந்தார், அப்படி நம்ம இது பண்ணார், இப்படி தூக்கினார்லாம் காட்டுறான். அப்படிலாம் எடுக்கல. வால்மீகி எப்படி சொல்கிறார் தெரியுமோ, யாகம் நடந்துட்டு இருந்தது அந்த இடத்துக்கு இவா போனால் இவரோட விஸ்வாமித்திரரோட இது அந்த அந்த தனுசை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, நீ எடுத்துட்டான்னு சொன்ன உடனே 1000 பேர் இழுத்துன்னு வரான். அவர் சக்கரம் வண்டி வச்சு வண்டியில் வச்சுருக்காங்க, ஒரு பெரிய வண்டியில் சக்கரம் கட்டின வண்டி இருக்குது, அந்த வண்டியில் வச்சு 1000 பேர் இழுத்துன்னு வரான். அதை வில்லு இப்படி படிக்க வைக்கல் இப்படி வச்சுருக்கான், அதை நடுவில் இடம் பண்ணி இப்படி வச்சுருக்கான். வில்லு நேராக இருக்குது, இப்படி நேராக இருக்குது அந்த வில். ராமன் அதை எப்படி தூக்கினான்னு அவரும் சொல்கிறார், இவரும் சொல்கிறார், கீர்த்தனத்தில் வால்மீகியும் சொல்கிறார், பல கீர்த்தனத்தில் சொல்கிறார். தன்னுடைய கால் கட்ட வரலால இந்த நுனியில் இப்படி இருக்கும் போல வளைஞ்சு அந்த இடத்த ஒரு அமு காமிக்கணும்னா அது கிருஷ்ண சர்ப்பம் போல் பாம்பு போல் படம் எடுத்து சரக்கு நின்றுது அப்படின்னு சொன்னான். அந்த தனுஷ் சாதாரண வில்லை தூக்கிட்டாலே ஒரு வீரன் அவன், வில்லை போனதிலே சொல்லியிருக்கேன், வில்லை தூக்கவே முடியாது முதல்ல, வில்லை தூக்கிட்டாலே வீரன். அந்த தூக்கின வில்லை போட்டுன்னு மேலே விழாமல் இருக்கணும், வீரன் அவன். அதில் நான் ஏற்றுறது பெரிய வீரன், அப்புறம் அதில் அம்பு பானத்தை சந்தானம் பண்ணுறது பெரிய விஷயம், அது அதுக்குன்னு ஒரு வேதமே இருக்குன்னா அப்படின்னா பார்த்துக்கோங்க. இது ஏதோ இந்த குருவி அடிக்கிறவன் வச்சுருக்க மாதிரி வில்லுன்னு மாத்திரம் நினச்சுன்றாரு அப்படின்னு நினச்சுன்றாதீங்க. வில்லை அப்படி கிடையாது, அதில் மூணு இருக்குங்கிறார். கனநய தேசியமும் திரிகோணமும் இவரே பாடிருக்கார். வில்லு எப்படி, வில்லோட அமைப்பு எப்படிலாம் இருக்குது, வில்லில் மணிகள் எப்படி இருக்குது, எங்கே தங்கக்கட்டு கட்டியிருக்கு, எப்படிலாம் வில்லு இருக்குங்கிறத பாடியிருக்கார். அப்பேற்பட்ட வில்லு சாதாரண வில்லு தூக்குறதே. அப்போ சிவதனுஷுன்னா பேச்சே கிடையாது. இந்த சிவதனுஷு கால் கட்ட வரலாலா அது சொல்கிறார். தர்மாத்மா சரணம்பு சோக்க சிவ சாபம்பு தபமே மஜிஸ்னே, ஏ சிவசாபம் சாபம் அப்படின்னா அந்த பான் அந்த வில்லு. ஏ சிவதனுஷே, ராமனுடைய திருவடி உன் மேலே பட்டுதே, நான் சிவதனுஷாக இருந்துருக்க கூடாதா, என்ன அப்படி அமுக்குவான் இல்லையோ காலால் அப்படின்னு ஆசைப்படுறாரு. தர்மாத்மா சரணம்பு சோக சிவ, அவருக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணார். நான் பாடுறேன் இப்படி, சிவ சாபம்பு தர்மாத்மா சரணம்பு சோக சிவ சாபம்பு, அவ்வளோதான் இந்த பாட்டு. தபமேமி ஜேசனோ தேலிய ஆச்சு. சிவதனூர் பங்கம் சொன்னார், இந்த ஜனகங்கிட்ட அனுமார்கிட்டலாம் இவருக்கு ரொம்ப பொறாமை. இவருக்கு ரிஷிகள் எல்லாமே பொறாமப்பட்டாங்கிறா சீதையை பார்த்து. இப்போ ஆரண்ய காண்டன் சொன்னேன்னு, ராமன் சுமார் 7.5 வசரம் இருப்பான். ராமனுடைய ஹைட்டு சொல்கிறா, நீருண்ட மேகம் இல்லை மின்னல் வெட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு காந்தி. மேகத்தில் கருத்த மேகத்தில் மின்னல் வெட்டினா எப்படி இருக்கும், நடுவில் அந்த மாதிரி ஒரு காந்தியாக இருப்பான். அது ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு போனதிலேயே சொன்னேன், திருப்பி திருப்பி சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ அப்படின்னார். ஆழ்வார்கள் நீலமேனி ஐயோ அப்படின்னா, செங்கனிவாய் ஒன்றினோடும்னா, ஒத்தொத்தர் ஒரு ஒரு மாதிரி அழகு அனுபவிக்கிறா. அவ்வளோ ஒசரம் அவன், ஒசரம்னா உடம்பெல்லாம் பார்த்தா இந்த கரலை கரலையே அந்த ஆணழகம் போட்டியில் வரவனாட்டு இருக்கான்னா அந்த மாதிரி இருக்காதான். தொட்டா எதா ஆயிடுமோன்னு சார் நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குமா, அவ்வளோ மிருதுவாக இருக்குமா திருமேனி பார்க்கறதுக்கு, இந்த அப்படி இருக்குமா திருமேனி பார்க்கறதுக்கு, கண் செந்தாமரை கண்ணை காது வரைக்கும் கண்ணு போயிட்டுருக்குமா, நாசிக்க நீட்டி இருக்குமா, அந்த முகம் உதடு அழுந்தி இருக்கும் சிகப்பாக இருக்கும், பல்வரிசை ஆச்சரியமாக இருக்கும், ரவுண்டாக இருக்கிற மண்டையை கொண்டவர் அப்படின்னு சொல்கிறா. நல்ல வட்டமான மண்டை உள்ளவர் அப்படிங்கிறா. நல்ல புஜம் அப்படி பெருத்து இருக்கும், வயிறு சுருங்கி மார்பு அகன்று மாறிச்சன் சொல்கிறான். பின்னாடி சொல்ல போகிறான் ராவணா, உனக்கு தெரியாத அவனை பற்றி ஜுய்யோ, அவங்ககிட்ட வம்பு வச்சுக்காத, ரொம்ப அழகாக இருப்பான், நம்ம முதல்ல அழகை பார்த்தே மயங்கிடுவான், அதுக்குள்ளே அடிச்சிருவான் நம்மளை அப்படின்னு அடிச்சிருவான். பயங்கரமான அழகு, சாதாரண நீ நினச்சிக்காது, சாதாரணமாக நினைக்க பார்க்காத, நீ ஒன்றெல்லாம் அவன் மூஞ்சியெல்லாம் பார்த்து அவன் மூஞ்சி பார்த்துட்டு உன் மூஞ்சி பார்க்க முடியாது அப்படின்னு சூர்பனக சொல்கிறா. இதை ராமனுடைய அழகை சொல்லும்போது சூர்பனக சொல்கிறா. இப்போ கண்ணு முழுக்க அப்படியே ரத்த வெறியாக இருக்கு உன்னை பார்த்தா கர தூஷணா, இந்த லக்ஷ்மணனுடைய முகத்தை பார்க்கணும், மூக்கு வெட்டி காது வெட்டி ரத்தம் கொட்டுறது. அப்பா அவ சொல்கிறா, என் கையை பிடிச்சா பார்க்கணும் அந்த லக்ஷ்மணன், ஆஹாஹா என்ன சுகமாக இருந்தது தெரியுமாங்கிற. நான் சொல் ராமாயணத்தில் இருக்குது, நான் சொல்லலை. இதை அவள் சொல்கிறா, என்ன அழகு, நீ இப்படி காட்டேறியாட்டு இருக்கிய கர தூஷணா, இப்படியா இருக்கான் இல்லை லக்ஷ்மணன், எவ்வளோ அழகாக இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்ற. அந்த ரூபத்தில் அவ்வளவு ஆக்கர்ஷணம், அதை கிட்டக்க திருப்பி திருப்பி சேவிக்கணும்னு இருக்கு ஆசையா. அதனால் என்ன, ஜனகன் இடத்துல அந்த ரிஷிகள்லாம் சொன்னாலாம், சீதை வந்து ராமனுடைய வலது புஜத்து இருக்கு அப்படி கட்டின்ட்டு நடந்து போகும்போது, ஐயோ நம்மளாம் சீதையாக இல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு இந்த ரிஷிகள்லாம் நினைக்கிறா. அதைத்தான் பாட்டினார் போனதிலே சொன்னோம், முது மோ மோ ஏலகு செலங்கேனோ முனுலெல்ல ஜூச்சி மோகிஞ்சிரே மோகிஞ்சிரே முனுலெல்ல ஜூச்சி மோகிஞ்சிரேன்னார். ராகம் பார்க்கணும், சூரியகாந்தம், சூரியனுடைய காந்தின்னு அர்த்தம். யார் சூரியகாந்தின்னா, ராமன் தான். அதனால அந்த ராகத்தில் போட்டார் போலும், சூரியகாந்தத்தில் போட்டிருக்கார். சூரிய வம்சம் தானே ராமன், சூரிய வம்சத்துக்கு காந்தி போல இருக்கானே, அதனால சூரியகாந்தத்தில் போட்டார் என்னமோ. அவரோட ஹிருதயம் அவருக்கு தான் தெரியும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன நினச்சின்ருப்பாருன்னு. சூரியகாந்தத்தில் போட்டார். இதுக்கு ஒரு ப்ரூஃபும் சொல்லலாம், ஏன் கேளுங்கள, கிருஷ்ணனை பாடும்போது ஈகருடமோ யோனரிஞ்சு ஜூனோ நே நெருகனி
பல்கேதூபாயே.
அது சந்திரஜோதியில் போட்டார். ஏன்னா கிருஷ்ணன் சந்திர வம்சம், சந்திரஜோதியில் போட்டார். இப்படி வச்சு பார்க்கும்போது சரியாக தான் இருக்கு இல்லையா? நம்ம யோசிக்கிறது அதனால
தன தனைய நொசகி கனுலார கனஜன குண்டு.
இந்த வார்த்தையை கவனிக்கணும். கண்ணார கண்டான் ஜனகன்ன. இந்த வார்த்தைக்கு ரொம்ப தாத்பரியம் உண்டு. ராமாயணத்தை நம்ம நல்லா படித்தோம்னா நமக்கு புரியும். நாலு பொண்ணுக்கு ஒரே சமயத்தில் கல்யாணம். இவ பூமியிலேருந்து கிடச்ச பொண்ணு, அவன் வயத்தில் பிறந்த பொண்ணு ஊர்மிழ. ஸ்ருதகீர்த்தி மாண்டவி குஷத்வஜனுடைய குமாரத்திகள். ராமலக்ஷ்மண பரத சத்ருகனா கல்யாணம் பண்ணிக்கிறாரு இல்லையா? இப்போ வாஸ்தவமாக சீதையை கன்னிகாதா, சீதைக்கு பாணிகிரகணம் முடிஞ்ச உடனே ஊர்மிழக்கிட்ட போகணும் இல்லையோ? ஊர்மிழ்கிட்டே போகலாம் ஜனகன். இந்த ராம பக்கத்தில் என்ன ராமனையே பார்த்து நின்றுண்டா இருந்தாங்கிறேன். அதனால் என்ன ராமாயணத்தில் பார்த்தா தெரியும் என்ன சொன்னது. இங்கே நின்றுண்டே லக்ஷ்மணா, ஊர்மிள கையை பற்றிக்கொள், மாண்டவி பரதா மாண்டவி கைகளை பற்றிக்கொள், சுகு சத்ருகுணா ஸ்ருதகீர்த்தனுடைய கைகளை பற்றிக்கொள்ளுன்னு இங்கேருந்து சொல்லிவிட்டார். போய் இந்த கைகளை பூட்டி விட வேண்டாமோ? அதான தகப்பன் கடமை பண்ணலை. இவர் இங்கேருந்து என்ன சீதையும் ராமனுடைய சாமிப்பியம் போகக்கூடாதுன்னு பார்த்தார். ராமனை அவ்வளோ கிட்டக்க பார்க்கறதுக்கு கிடச்சிருக்கு ஒரு சான்ஸ். அவர் பிரம்மவஸ்துன்னு தெரிஞ்சுட்டார். ராமனை ரிஷி, அவர் ஜனகர் வந்து ரிஷி, பிரம்மவஸ்துன்னு தெரிஞ்சுட்டார். போனதறியே சொன்னோம். அதனால் என்னென்னா தன தனைய நொசகி, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நான் உனக்கு கொடுப்பேன் கல்யாணம் பண்ணி, அந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணுவேன்னா கனூலார கனஜன குன், கண்ணார காணுவேன். அந்த வார்த்தை பார்க்கணும். கனீனா கனுலார கனீன், கண்ணார கண்டியாடா ஜனகா. என்ன பாக்கியண்டா, பக்கத்தில் நின்று சேவிச்சே நீ ராமன். எப்படி ராமன் எவ்வளோ அழகு, எவ்வளோ அழகுன்னு சொல்கிறா அப்படின்னு கேட்குறார். கனுலார கனஜன குண்டு தபமேமி ஜேசெனோ தெலிய தகரம்பு கரக நீ கரமூ பட்ட ஜானகி தபமேமி ஜேசெனோ தஹரம்பு கரக. தஹரம்னா ஹிருதயம். தஹராகாசம் தஹர வித்யெல்லாம் வருது இல்லையோ உபனிஷத்தில். தஹரம்னா ஹிருதயம். அப்படி நீர்பண்டமாக கரைஞ்சி போட்டாளா ராமனுடைய அழகை பார்த்த உடனே சீதை. ராம அழகு தான் ராமாயணம் முழுக்க. திருப்பி திருப்பி எப்படிலாம் சொல்ல முடியுமோ அப்படிலாம் வால்மீகி சொல்லிருக்கார். வால்மீகியால் சொல்ல முடியாத மாதிரிலாம் தியாகபிரம்மன் சொல்லிருக்கார். தஹரம்பு கரக ஜானகி கரம்பு பட்ட நீ, அதாவது எல்லாரும் என்ன சொல்லுவா கம்பன் சொன்னால் ராமனுடைய கைகளை பற்றுவதற்கு ரெண்டு பேர் இருக்கா, கோமலா ஷியாமலான்னு. ஒத்தி ஒத்தி பேசிக்கிறா. ஒத்தி அயோத்தியிலேருந்து இங்கே வாக்கப்பட்டவ, ஒத்தி அந்த ஊர்லேயே இருந்தால் அந்த ஊர்லேயே வாழ்க்கப்பட்டவள். அவள் என்னென்னா இவள் சொன்னால் ராம அழகுக்கு சீதை கிட்டக்க போக முடியாதுரி அப்படின்னு அவள் சொல்கிறா. அவள் சொல்கிறா அதெல்லாம் கிடையாது, சீதைக்கு ஈடே கிடையாது அப்படின்னு இவள் சொல்கிறா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. அவள் சொன்னால் நீ, நான் ராமனையும் பார்த்துருக்கேன் சீதையும் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒத்திக்கு ஒத்தி சண்டை. இந்த ராமன் அந்த வீதியில் நடந்து வந்தானோ இல்லையா சீதா கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்போ வரும்போது வாசலில் நின்று பார்க்குறான் அந்த கூட்ட ஷியாமலா, இங்கே வா இந்த பாரு எப்படி இருக்கா மாறன்னு. ஆஹா ரொம்ப அழகாக தான் இருக்கான் வாஸ்தவம் தான்ட்டி நீ சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு மனசு இல்லையா அண்ணலைக்கான. அவளுக்கு என்ன வேணும், ஆயிரம் கண் வேண்டும்னா. ஆனால் சீதையை காணும் தோறும் ஆயிரம் கண் வேணும். ஒரு ஒருத்தரையும் சீதையும் பார்க்கறதுக்கு ஆயிரம் கண் வேண்டிய ராமனுக்கு அப்படின்னு அவளை கவுத்துட்டு போயிட்டானா. ஆனால் தியாகபெருமை என்ன சொன்னான்னா, தியாகபெருமை என்ன சொன்னார் தெரியுமோ, சீதை வந்து ராமனுடைய திருக்கைகளை பற்றத்திற்கு சீதை தான் பாக்கியம் பண்ணுறக்கணுங்கிறார். இவருக்கு ராமன் தான் எல்லாம். சமயத்தில் கோபம் வந்தால் மாஜானகி சட்டப்பட்டகான்னு சொல்லுவார். ஆனால் ராமன் தான் சகலம். என்ன சீ அவள் போனால் போகிறதுன்னு பொறுத்துட்டு இருந்தாடா, அவள் அப்பயே பசு வாங்கியிருந்தா உனக்கு ஒரு பெருமையும் இல்லை அப்படின்னு சமயத்தை சொல்லுவார், திட்டுவார். எல்லாரும் அப்போ தான் திட்டு கோபம் பிடிக்க, பெருமாள்கிட்ட கோபம் வரும்போது எல்லாருமே சொல்லுவாள் நானு ப்ரோ நானு ப்ரோப மணி செப்பவே சீதமதல்லி நானு ப்ரோவ மணி செப்பவே. ராமதாசர் சொல்கிறார் இல்லையா அது போல். ஆனால் இவர் சொல்கிறார் இந்த ராமனுடைய அழகும், ராமன் கம்பீர புருஷன், ராமன் தான் சர்வஸ்வம், இவன் பிரகிருதி அவன் புருஷன். அது தத்துவம் போனதரையே சொன்னோம். அது தத்துவம் ரொம்ப சொன்னால் எல்லாம் கொட்டாய் விடுவா, அதுக்காக வாண்டான்னு பார்க்குறேன். அதனால வேண்டாம்னு பார்க்குறேன். தத்துவம் இவன் பிரிக்க முடியாத தத்துவம் ரெண்டு பேரும் இல்லையா, எதுவாக இருந்தாலும் ரெண்டு வேணும் இல்லையோ, உடம்பு உயிர் ரெண்டு வேணும், அப்போ தான் இது பிரயோஜனப்படும். அது மாதிரி அவன் ரெண்டு பேரும் உலக சிருஷ்டிக்கு அவன் எல்லா இடத்துலையும் விரவி இருக்கிற பிரம்மம், அந்த பிரம்மம் வெறும சக்தியாக மாத்திரம் இருந்தால் என்ன பிரயோஜனம், வெறும் கரண்ட் எங்கே போகும், கரண்ட் போகிறதுக்கு ஒயர் வேணுமோ இல்லையோ, அதுபோல் பிரகிருதி, அதுபோல் ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத ஆதி தம்பதிகளாகவே இருக்கா அவன் ரெண்டு பேரும். அதான் அவளுடைய தத்துவம். அப்படி தகரம்பு கரக கரமூ பட்ட ஜானகி தபமேமி ஜேசெனோ தெளிய, தானும் தெரிஞ்சாராங்க அவருக்கு. தியாக ராஜாப்தயனி பாட ஸ்ரீநாரத மௌனி தபமே, இது அப்படியே பாடி முடித்தார். பொழுது விடிஞ்சிருத்து, மற்ற நாள் அவர் வந்தார், அந்த பாவதர் வந்தார், அவருக்காக ஒரு உங்களுக்காக ஒரு பாட்டு பண்ணுறேன் அப்படின்னு உட்காந்து வச்சு ராஜா கூட்டாக போக மாட்டேங்கிறார். இது ஏதோ ஒரு உஞ்சவருத்தி, இவராட்டம் ஒரு உஞ்சவருத்தி அவரும், அவரை உட்காந்து வச்சு சொல்லி கொடுத்தாரோ அந்த பாட்டை அவர். அப்புறம் மனசு பார்க்கணும் இல்லையா, மகாவித்வான் மகாமேத எவ்வளவு, அதாவது சித்தாந்தம் தான் எடுத்துட்ட பிரின்சிபிளில் கடைசி வைக்கிறீங்க நின்னார் அவர். எல்லாம் வந்து கஷ்டப்பட்டாருங்கிற அளவுக்கு தியாகபிரம்ம வாழ்க்கையில் கஷ்டமே படலை, நான் நல்லா எழுதி வச்சோம். தியாகபிரம்மத்தினுடைய வாழ்க்கையில் பணத்துக்கு காசுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாரலாம் கஷ்டமே படலை அவர். ராமன் ஆச்சரியமாக நிர்வகித்தான் அவருடைய குடும்பத்தை. எங்கள் ஊரில் வந்து நீங்கள் பயகாதசி பஜனை பண்ணுங்கோ, உமையாழ்புரம் வாங்கோ, மானமுச்சாவடி வாங்கோ, ஒரு ஒரு ஊராக கூப்பிட்ருக்கா. ஏகாதசி பஜனைக்கு போனால் முன்னாடிலாம் நான் அந்த சொம்பு ரொம்பினா வந்துடுவார் அவர் பஜனை பண்ணிட்டு. பிற்காலத்தில்னா சிஷ்யர்களுக்கெல்லாம் ஃப்ரீ டியூஷன், ஃப்ரீ லாட்ஜிங், அங்கே அங்கேயே தங்கிப்பா, அங்கேயே சாப்பிட்டுப்பா, பாட்டு கற்றுப்பா, அதெல்லாம் ஃப்ரீ அவளுக்கு. அப்படின்னா என்னென்னா, அதாவது நல்லா பணம் இருக்கிறவன் 4000 ரூபா கொடுப்பான் டியூஷனுக்கு, கம்மியாக இருக்கிறவன் 500 ரூபா கொடுப்பான், அப்படி கிடையாது. இது எவனாக இருந்தாலும் பாட்டு நன்னா வந்தால் சங்கீதம் சொல்லிக் கொடுக்கப்படும். மொத்தமாக சமுதாயம் அந்த பொறுப்பு எடுத்துட்டுருக்கு அவளை சம்ரக்ஷணம் பண்ணுறது. அப்படி ஒரு அமைப்பு இல்லையா, மொத்தமாக அவர் கொடுத்துட மாட்டோம். அது யாருக்கு எவ்வளோ கொடுத்தா அப்படிங்கிறது கிடையாது. அப்போ எல்லாருக்கும் என்னென்னா, எல்லாரும் இங்கே வந்து பஜனை பண்ணுங்கோ, எங்கள் ஊருக்கு வாங்குவோம், எங்கள் ஊருக்கு வாங்குவோம்னு பஜனை பண்ணால் பின்னாடி வண்டி வண்டியாக அரிசி பருப்பு சாமான்கள்லாம் அவருக்கு வரும் அப்படின்லாம் சொல்லுவா. சந்தோஷமாக தான் இருந்தார். இப்படி ஒரு ரெண்டு கீர்த்தனை பார்த்தோம். இப்போ ஒன்று இந்த எதுவுல கம்பதி கீர்த்தனை, இந்த ஸ்ரீராம பாதமா. போன தர அலகல அடிக்கடி சொன்னேன், சொல்லலை. இந்த யாக சம்ரக்ஷணம் பண்ணுற ரீதியில் இப்போ, அதாவது நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, ராமாயணத்தில் சொல்லாத சில விஷயங்கள் தியாக பிரம்ம அனுபவித்த விஷயங்களாக சொல்லிட்டு வரோன்னு சொன்னோம் இல்லையோ, அதுக்காக ஒன்று சொல்கிறேன். சுக்கல ராயுன்னி கேருமோகல சுக்கல ராயுன்னி கேருமோகல சுக்கல கேருமோகல சுக்கல ராயுன்னி கேருமோகல சுததி சீதமுமா சௌமேயத்ரி ராமுனி கீரு பக்கல நீலபடி சுததி சீதோமா சௌமேயத்ரி ராமுனி கீரு பிரக்கல நிலபடி கொலிச்சே மூ
பச்சையட்ட பாகதெல் பரகத பிரகால நீலபடியம்
ஒரு ஆச்சரியமான ஒரு சாட்சாத்கார ராமாயணத்தில் இல்லாத ஒன்று சொல்கிறார். இவர் என்ன கட்டம் இதுன்னா, சில சாட்சாத்காரங்களில் பகவான் பேசுவான், பேசுறது காதல விடுறது, பகவானும் தெரிகிறான், ஏதோ ஒரு சன்னிவேசம் ராமாயணத்தில். சில சந்தர்ப்பங்களில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி கண்ணுக்கு மாத்திரம் தெரியுது, இந்த மியூட் பண்ணிட்டோன்னு வச்சு உங்கள் டிவியை என்ன, அதுபோல் கண்ணுக்கு மாத்திரம் தெரிகிறது, ஆனால் என்ன விஷயம்னு தெரியல, என்ன நடக்கிறது, என்ன பேச்சு, என்ன பேசுகிறான்னு தெரியல. வினனா ஆசைக்கோனி ஒன்று அதனால ஒன்று பாடுறது பிரதாப போராளி, பேச்சு காதில் விழலை, பேசுகிறான்னு தெரியுது. அதுபோல் ஒரு சன்னிவேசம் இது ராமாயணத்தை காண கிடைக்கல, இது பலது உண்டு. அந்த மாதிரி ஏகதேசம் இவருக்கு கிடைச்ச அனுபவம், ஒரு பெரிய பாறை, அது மேலே இவன் மூணு பேர் இருக்கா, நடுவில் ராமன் நிற்கிறான், அஜானுபாகுவாக நிற்கிறான். அஜானுபாகுனா முழங்கால் வரைக்கும் நீண்ட திருக்கைகள், போனதறையே சொன்னேன், அந்த மாதிரி யாருக்குமே இருக்காது, அது ஒரு லட்சணம், முழங்கால் வரைக்கும் நீண்ட திருக்கைகளை கொண்டிருக்கான், நிற்கிறான், ஜம்முன அழகாக நிற்கிறான். இன்னொரு பக்கம் சுக்காலராயும் நீகருமோகல சுதத்தி சீத்து சௌமித்ரி. இந்த பக்கம் சுதத்தி சீத்தம்மான்னார், அந்த பக்கம் சௌமித்ரி, சீத்தம்மா சௌமித்ரி சுமுத்திர பிள்ள லக்ஷ்மணா நிற்கிற, ரெண்டு பேரும் நிற்கிறான், ஏதோ பேசுகிறா. ராமன் ஏதோ சொல்கிறான், உடனே மூணு பேரும் சிரிக்கிறா, உடனே சீதை ஏதோ சொல்கிறா, சீதை சிரிச்சுனே ஏதோ சொல்கிறா, திருப்பி மூணு பேரும் சிரிக்கிறா, திருப்பி லட்சுமணன் ஏதோ சொல்கிறான், மூணு பேரை சிரிக்கலாம், மாற்றி மாற்றி சிரி சின்ன இருக்கா பேசி பேசி, இது என்ன பேசுகிறாள் எனக்கு சொல்லுங்களான்னு கேட்குறத தான் கீர்த்தனை. நீங்களே இப்படி பேசி பேசி சிரிச்சுருக்கீள, இது என்ன பேசுகிறாள் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கோ, இதை பார்க்காம எப்படி பாட முடியும் நீங்கள் சொல்லுங்கோ. இதை வந்து நம்ம வெளியில் சொல்லணுங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது, சரியா, என்ன இவ்வளோ கிரிட்டிக்கலாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். இதை வெளியில் வந்து ஒருத்தங்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கடைசி வரைக்கும் எவங்கிட்டையும் போகல, கையேந்திய நிற்கலை இல்லையா. இது ராமாயணத்துலேயும் கிடையாது. எது இப்போ எப்படி பாடினார், எப்படி பாடினார், எவ்வளோ பெரியவா நம்ம பெரியவாள்லாம், எப்படி பாடினார் பின்ன, என்ன இப்படி பேசிட்டே இருக்கல. சுதத்தி சீத்தம்மா, சுதத்திங்கிற வார்த்தைக்கு சொல்லணும் இல்லையோ, அழகிய பல்வரிசை உள்ளவளேன்னு அர்த்தம், சிரிக்கிறாளோ இல்லையோ, அதனால் சிரிக்கிறந்தான் தெரியுது, சுயோ தாங்க முடியல, வாயை உண்டியும் திறக்கக்கூடாது, நன்னா பாடுவார், வாயை திறந்தா அது என்னமோ இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், அப்படி இல்லையா அவள் பேசுறது, இந்த சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கான். சுக்கலராயுனிகருமோகல சுததி சீதமும சௌமித்ரி ராமுனி கீரு. ராமனுக்கு ரெண்டு பக்கத்துலையும் இரு பக்கல தம் சுதத்தி சீத்தம் சௌமித்ரி ராமுனி கீ இருபக்கல, இரு பக்கத்திலையும் நடத்தும், பிரக்காலனும் பாடுவா சில பேர், பிரக்கல நீலபடி கொலிச்சய முச்சட்ட பாகதில் பராத, கொலிச்சேன்னா அளவளா வருதுன்னு அர்த்தம், அளக்கிறது, அளவளா வருது, கொலிச்சே முச்சட சந்தோஷமாக பேசுறது, கொலிச்சே முச்சட பேசுகிற அந்த அளவளா வருது என்னவோ பாகதில் பராதா, நான் அண்ணா அது என்னன்னு தெரிஞ்சுக்கப்படாதா, நீங்களே இப்படி பேசி இருக்கிறீளே, இது என்ன நியாயம், ஏன் எனக்கு அந்த யோகியதை கிடையாதா. தனு பூச்சே வந்தன நுணரிஞ்சு தனுவுச்சே வந்தனிச்சுன்னாரா, இந்த உடம்பு நீ கொடுத்தது, இது உன்னோட சொத்துன்னு இதனால என்ன பண்ணுறேன், நித்தியம் உன்னை விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன், வந்தனம் பண்ணுறேனே, வந்தனம் ரகுநந்தனான்னு பாடியிருக்கேன், தெரியுமா தெரியாது உனக்கு. தனுருகுச்சே வந்தனரிஞ்சு நாம கீர்த்தன சேயோ சனுவோன நாம கீர்த்தனமும் செய்ய சொன்னாரா. நம்ம நல்லா நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதா, இது எல்லாரும் பார்த்து ஒத்துக்கிறாளா, நம்ம நல்ல பெரிய பாகவதாள்னு ஒத்துப்பாளா, இப்படி நினச்சின்னா நான் பாக சங்கீர்த்தன எப்படியுமே சொல்லக்கூடாது அவளை தப்பு, அது அப்படி பண்ணாலும் வசதி தான், அது இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் அவர் சொல்கிறார், சனுவுன நாம ஆசையான நாம சங்கீர்த்தனம் பண்ணுறேன், எது நித்தம் எதுக்கு சொல்கிற இதெல்லாம், நான் அவள் என்ன பேசுகிறதோ அதை சொல்லுங்கோ, அதுக்காக சொல்கிற இதெல்லாம், அந்த கேட்குற ஆர்வத்தினால இதை அவர் சொல்கிறார். இது ஒரு முதலீடுன்னு அவர் நினைப்பவர் கிடையாது, இது பண்ணாத பண்ணணும்னு முதலீடு கிடையாது, ஒரு நப்பாசை. அவள் பேசுறது என்னென்னா, தனுவூச்சே வந்தனமும் உணர்ந்துச்சு சொன்னாரா, சனுவுன நாம கீர்த்தனை செய்ய சொன்னாரா, வேற என்ன நீ பண்ணுற, மனசூனதலஜி மை மறச்சியுள்ள அண்ணா ஞாபகம் வச்சுக்கோ, நெனருஞ்சி தியாக ராஜூனி தோகரி கீ ரூபகல நீல பயடி. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குற ஒரு கீர்த்தனை ராமாயணத்தில் கிடையாது. இப்படி ஒரு அனுபவம், விஸ்வாமித்திரனுடைய யாக சம்ரக்ஷணம் சொல்லிட்டு வந்தோம் இல்லையோ, அதில் ராமனுடைய ரூபத்தை அனுபவிக்கிறார்.
செலுவு மீரகனு மாறி சுனி மத மண செடி வேலாட்ட ககனி ஆரமுனி ஏடு பொந்தேனோ அலக லல்லாட்ட ககனி.
இது ஒரு காட்சி அவருக்கு, இது ராமாயணத்தில் இல்லை. எந்த ராமாயணத்தில், அற்புத ராமாயணம் அத்தியாத்ம ராமாயணம், எந்த ராமாயணத்துலையும் இல்லை. யாக சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக வந்தாரோ இல்லையோ, அப்போ யாகசாலை வாசலில் ராமன் நிற்கிறான். லக்ஷ்மணனும் ராவணுமார் விஸ்வாமித்திரரை கேட்டான், எப்படி யாக சம்ரக்ஷணம் பண்ணணும், எப்போ வருவாவா, இது அகோராத்திரமாக நடக்கும், இந்த ஏழு நாள் முடிஞ்ச உடனே பூர்ணாகுத்தி சமயத்தில் வருவா, அப்போ தான் கலைப்பா, அப்போ தான் வந்து கலைப்பா, அப்போ தான் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும், இருந்தாலும் முழுக்கமே ஜாக்கிரதையாக இருக்கணும். பலா அத்தி பலான்னு ரெண்டு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கார், அதே பாடியிருக்கார் தியாகபிரம்மம். இந்த பலா அத்தி பலா மந்திர சாட்டா பசிக்காது, தூக்கம் வராது, தேவலாமே நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே, பசிக்காது தூக்கம் வராதான், எப்படி இந்த மாதிரி வித்தை எல்லாம் வச்சுருக்கார் அவர், அவர் கையில் விஸ்வாமித்திரர்.
முனி சவம் புஜூட வெண்ட ஜனி கல மாறி சாதுலகம் புஜேசி புரோஜேவரே.
முனி சவம் புன சவம் அந்த யாகம் நிற்கிறா, லட்சுமணன் கிட்ட சொன்னால் லட்சுமணா இங்கே நில்லு அப்படின்பா. யாகசாலை பெருசாக இருக்கும், யாகசாலை பிரதட்சணமாக சுற்றி வருவான், கையில் வில்லும் கையுமா. அங்கேருந்து வந்து இந்த பக்கம் லக்ஷ்மணனை பார்த்து சொல்லுவான், லக்ஷ்மணா ஜாக்கிரத அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ரவுண்டு போவான், லக்ஷ்மணா ஜாக்கிரதன்னு திருப்பி ஒரு ரவுண்டு போவான். கம்பன் சொல்கிறான், கண்ணின் இமையன காத்தனர்னா, கண்ணின் இமையன காத்தனர் ஏன் சொன்னால், நேத்திர ஜோதின்னு பேர் இருக்கு சாஸ்திரங்களில், அது அக்னியினுடைய அம்சம் அது கண்ணுங்கிறது, காது வாயுவினுடைய அம்சம், ஆகாசத்தினுடைய அம்சம் சொல்கிறோம் இல்லையா ஒன்று ஒன்று, அதுபோல் அது நாக்கு ரசத்தினுடைய தீர்த்தத்தினுடைய அம்சம், இப்படி ஒன்று ஒன்று ஒரு மாதிரி ஒன்று ஒன்றுத்தினுடைய வெளிப்பாடு இது. அப்போ நேத்திர ஜோதி யாகம், மேல்றப்ப போயிட்டு போயிட்டு வருது இல்லையோ, அதுபோல் ராமன் சுற்றி சுற்றி வந்தான். கீழறப்ப அங்கேயே நிற்கிறதா, அது நகராதே. அதுபோல் லட்சுமணன் அங்கேயே நின்றுருந்தான். கண்ணின் இமையனை காத்தனர்னா அப்படி பிரதட்சிணமாக பிரதட்சிணமாக வரான். கடைசி நாள் மகா கோலாகலத்தோட அட்டகாசத்தோட ராட்சசர்கள்லாம் வந்தா ஒரு இரும்பு உலக்கி எடுத்து அடிக்க வரான் ராமனை. மாரீச்சன் சுபாகுவை கொண்டுட்டார். மாரீச்சன் அடிக்க வந்த உடனே அதை வந்து பானத்தால் பிளந்தார் ராமன். இவனோட என்ன நமக்கு வேலை அப்படின்னு சொல்லி நேரம் யாகசாலைக்கு உள்ள பிரவேசிச்சு யாகத்தை கலைக்கிறதுக்காக ஓடுறான். மாரீச்சன் சொல்றான், செலுவு மீற கனு மாரீச்சுனின்னு சொல்றாரு இல்லையோ. மாரீச்சன் சொல்றான் ராவணன் இடத்துல, ஏ ராவணா ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன் தெரிஞ்சுக்கோ, எல்லா பாட்டும் பாட்டு, அந்த பாட்டு வண்டியும் பாட்டுன்னு நினைச்சிடும், அந்த பாட்டு தனி அப்படின்னு சொல்றமோ இல்லையா சில பேர் பாடுறது. அதுபோல நீயும் வீரன் அவனும் வீரன் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிறான். 10,000 யானை பலம் உள்ளவனா உனக்கு தெரியும், 10,000 யானை பலம் உள்ளவனா அவன். அந்த காலத்தில் யானையை வச்சு பெஞ்ச் மார்க் பண்ணி வச்சுருப்பான் யாருக்கு எவ்வளோ பலன்னு. நான் மகாபாரதத்தில் நிறைய பார்க்கலாம், கீச்சகன் எவ்வளோ யானை பலம் கொண்டவன், திருத்தராட்டன் எவ்வளோ யானை பலம் கொண்டவன்னு. அது யானை தான் பெஞ்ச் மார்க் இவளுடைய பலத்துக்கு. அது மாதிரி பெஞ்ச் மார்க் பண்ணி வச்சுருக்கான், 10,000 யானை பலம் கொண்டவன்னா நீ நம்பறியா இல்லையா ராவணா, என் தெரியுமாமா சொல்லு அப்படின்னா. நான் எனக்கு நிகரே இல்லைன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து உள்ளே அந்த இவன் மேலே ஒரு உலக்கைய அடித்தேன், உள்ளே ஓடுறேன்னா, உள்ளே ஓடினா என் மேலே ஒரு பானத்தை அடித்தான், ஏன் என்னை கொல்லலைன்னு எனக்கு தெரியல. ஆனால் பாக்கி அத்தனை பேரையும் கொண்டுட்டான், என்னை உண்டியும் கொல்லலை, ஒரு பானம் அவன் சொல்கிறான், ஒரே ஒரு பானம் அடித்தான் ராவணா. அவன் பிடிச்சிட்டுருக்கிற வில்லு வேறு யாராலும் தூக்க முடியாது, நான் சொல்கிறேன் அது அப்பேற்பட்ட வில்லு. அந்த பானத்தினுடைய மகிமை என்னால் சொல்ல முடியாது. என்ன பண்ணிதுனா என்ன பண்ணித்தாவது, யாகம் எங்கேயோ அது இதுக்கிட்ட நடக்கிறது, நேபாள்கிட்ட யாகம் நடக்கிறது, நான் கன்னியாகுமரிகிட்ட வந்து விழுந்தண்டா, இங்கே வந்து விழுந்தேண்ணா, பரத கண்டத்தினுடைய இந்த கோடியில் வந்து விழுந்தேண்ணா, லங்கை வரைக்கும் நான் வந்து விழலை, சமுத்திரத்துக்கு முன்னாடி விழ வச்சுட்டாங்க, ஒரே பானம். அப்போ அவனுக்கு வயசு 12, நான் ஞாபகம் வச்சுக்கோ இதை சொல்கிறான். அப்போ ராமனுக்கு வயசு 12, இப்போ நான் 25 வயசு இருக்கும், ஒரு அடி விட்டா நீ தாங்க மாட்டேன், நீ பெரிய பலசாலிங்கிறது வாஸ்தவம், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ராமன் வேற கிட்ட போகாது இப்படின்னு சொல்லிருக்கான். மாரீச்சனா எப்படி அடிச்சிருப்பான் அந்த மாரீச்சனை நம்ம யோசிச்சு பார்க்கணும். செலுபு மீற கனு மாரீச்சு நீ மத மண செடி வேள அல கலல்ல லாட ககனி ஆரமுனி எனு பொங்கெனோ. என்ன ஆச்சு அப்படின்னா, பானத்தை இழுத்து இப்படி அடிச்சா அந்த பக்கம் மாரீச்சன் என்ன ஆனான்னு கவனிக்க வேண்டாம். அந்த தியாக பிரம்மம் அதை கவனிக்கலையா, இந்த பக்கம் திரும்பி. ஏன்னா அவனை பற்றி, ராட்சச பயலை பற்றி நமக்கு என்ன, ராமன் எப்படி இருக்கான் எல்லாத்துலேயும் நம்ம சினிமா பார்த்தா கூட அதில் சாரத்தை கிரகிக்கணும் இல்லையோ, கடைசியில் நல்லது ஜெயிக்கிறது அப்படின்னு எல்லாரும் காட்டுறான். அதை எப்படி காட்டுவோன்னா கெட்டதை பண்ணி காட்டுவோம், அதான் அதில் தப்பு. அப்படி இருக்கக்கூடாது, நல்லதை கிரகிக்கிற சாரத்தை சாரதரிசியாக இருந்துட்டால் தேவலாமை. அவர் என்ன பார்க்குறாரு, இந்த பக்கம் திரும்பி ராமனை பார்த்தார். ராமன் எப்படின்னா, ராமனுக்கு சுருட்ட சுருட்ட சுருட்டியாக கேசம் இது வரைக்கும் வருமா, அதை நல்லா இழுத்து அழகாக முடிஞ்சுருக்கார் மேலே ஜம்முனு, அழகாக இருக்குது ராமனுடைய அந்த திருமுக மண்டலம். அந்த திருமுக மண்டலத்துலேருந்து என்ன இருக்குதுன்னா, அதுலேருந்து ஒரு சுருட்டு முடி ரெண்டு சுருட்டு முடி மாத்திரம் இங்கே முன்னாடி கண்ணுக்கிட்ட வந்து விழறது. இப்போ பொம்மநாடிகளை இப்படி இப்படி பண்ணிக்கிறாள், அது மாதிரி பண்ணிக்கிறான், அந்த மாதிரி இப்படி பண்ணிக்கிறான் ராமன், அப்படி பண்ணிக்கிறான். அதை எடுத்து திரும்பி முடிஞ்சு வச்சுட்டுருக்கான், முடிஞ்சு வச்சுட்டுருக்கான். அந்த மாதிரி ராமனுக்கு இயற்கையாகவே விழறதுண்ணா. இருந்து முடிஞ்சு வச்சுட்டுருக்கான் பிரம்மச்சாரி, அதனால் அவளுக்கு க்ஷவரம்லாம் கிடையாது, லைட்டாக தாடி வர்றது இப்போ தான். நானே சொல்லலை, இதையும் மாரீச்சன் சொல்கிறான், எவ்வனம் வரலை, பாலப்பருவம் போயின்னு இருக்கு, எவ்வனம் வரலை, ரெண்டும் மீட் பண்ணுறான் அந்த டைம், விடலையாக இருந்தான் அவன் அப்படின்னு சொல்கிறான். தியாக பிரம்மம் அந்த அடிக்கிற அடியை அந்த பார்த்தோன்னே மாரீச்சனை விட்டுட்டார், வில்ல விட்டுட்டார். ராமனுடைய அந்த கண்ணனுடைய அழகு ஓரத்தில் சிவந்திருக்கா, அந்த கண்ணையே பார்த்துருந்தா திடீர்னு பார்த்தா அந்த பானத்தை இழுத்து அடித்த வேகத்தில் அந்த மேலே முடிஞ்சுட்டு இருந்த அந்த நாட்டு அவுந்து அப்படியே அந்த அவருடைய அந்த சுருட்ட சுருட்டியான அந்த கேர்லி லாக்ஸ் அந்த முகத்தில் வந்து அப்படியே அடிச்சுதான். அதை நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறார். இந்த அழகு அழகு அல்லல் அடகுன்னு யார் ராமுனி எட்டு பங்கேனும். அந்த எம்பெருமானுடைய திருக்குழ கற்றையானது அப்படியே வந்து சுருட்டு சுருட்டு சுருட்டி அந்த முகத்தை அப்படியே அலை அலையாக நாலா பக்கமாக அடிச்சுது. அப்புறம் அந்த விலைக்குண்டான இந்த அழகை நான் என்ன சொல்லுவேன், இது ஒரு சாட்சாத்காரம். ரெண்டு சமயம் ஆச்சுங்கிறார் இந்த மாதிரி ராமனுக்கு அவர். இது ஒரு சாட்சாத்காரம். ஏன்னா அந்த பக்கம் பார்க்காம இந்த பக்கம் அவர் பார்த்தார், மாரிச்சனை பற்றி விட்டார். இந்த என்ன திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணார், ஒரு ஆழ்வார்களில் ஒத்தொத்தர் ஒரு ஒரு விதம். இந்த காளிங்க நடத்தினத்தை பாகவதன் சொல்கிறது இதே மாதிரியான ஒரு பேரலலான ஒரு விஷயம். பேரலல் திங்கிங்கை பற்றி ஒரு பேரலலான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அந்த பக்கம் பார்க்காம இந்த பக்கம் பார்க்குறது அதான் பேரலல் திங்கிங் இல்லையா. அதே மாதிரி இன்னொரு பேரலன்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த காளிங்க நடத்தினோம் பசு கண்ணுக்குட்டிலாம் காளிங்க கட்டுந்து போய் மடுவிலேருந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் விழுந்து கிடக்கு. இந்த காளிங்கன் தொந்தரவு தாங்கலை இது எப்படியா ஒழிக்கணும்னா, அது விஷத்தை கக்கிறது நாலா பக்கமும் திரும்பி திரும்பி விஷத்தை கக்கிறது. அந்த கரையில் இருந்த மரம் எல்லாம் பட்டு போச்சு. ஒரு கடம்ப விருட்சத்து மேலே ஏறி தான் பாஞ்சான்னு சொல்கிறார். அதாவது பட்டு போன கடம்ப விருட்ச மரம், கதம்ப மரம், அது இப்படி வளைஞ்சி வாக நிற்கிறது அந்த அந்த காளியை மடுவில் பாயறதுக்கு தகுந்த மாதிரி. விடு விடு விடுன்னு மேலே ஏறினா இது மேலே நின்று அங்கேருந்து எம்பி அங்கே குதிச்சான் பாஞ்சான் அப்படின்னு பாகவதன் சொல்கிறது. எல்லா நிறைய பக்தர்கள் பாடினான், இது பட்டு போன ஒரு மரத்தில் இவன் ஏறினானா மேலே, இங்கேருந்து அங்கே பாஞ்சானா. இந்த திருமங்கி ஆழ்வார் ஒண்டியும் அந்த பக்கம் காளிங்க நடத்தினத்தை கவனிக்காமல் இந்த மரம் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு துளுத்துருத்தான். அவனுடைய திருவடி பட்டதுனால, பகவானுடைய திருவடி பட்டதுனால பட்டு போன மரம் அமிர்தமயமான சரீரம் உள்ளவன் இல்லையா, துளுத்துருத்தான். அதுபோல் இவர் என்ன மாறிச்சுன்னு பார்க்காம ராமனை பார்த்தார், அவர் காளிங்க நடத்தினத்தை பார்க்காம இந்த மரத்தை பார்த்தார். இந்த மரம் என்னாச்சுன்னா, பல்லவந்திகள் பூங்கடம்பேறி அக்காளியன் பணவரங்கில் ஒல்லை வந்துர பாய்ந்து ஒளிநடஞ்செய்த உம்பர்கோன் உரை கோயில்னு சொல்கிறார் அவர். பல்லவம் எப்படி திகழ்ந்தது கடம்ப விருட்சத்தில் என்றால் எம்பெருமானுடைய திருவடி ஸ்பர்சம். இப்படியாப்பட்ட திருவடி உள்ள எம்பெருமானு தெரிஞ்சுக்கூட அந்த திருவடி வாண்டான்டார் அவர். அடியார்கள் திருவடி தான் எனக்கு வேணும்னு கேட்டார் அவர். இப்படி ஒரு ஆச்சரியமான அனுபவம். ரெண்டாவது தடவை இது என்ன ஆச்சுன்னு சரணத்தை சொல்கிறார். முனிகனு செய்க தேலசி சிவதனு வீர சே சமயமுன தியாகராஜனு துணி மோமுன ரங்கில் லல்லட ககனி. முனிகனு செய்க தெலசி, இந்த பான அந்த வில்லை கொண்டு வச்ச உடனே என்ன சொன்னான் விஸ்வாமித்திரன், ராமா தனு பசிய, ராமா இந்த தனுசை பாரு, ராமா இந்த தனுசை ஒரு கை பார் அப்படின்னு அர்த்தமோ என்னமோ தெரியல, ராமா தனு பசிய இந்த பார் அப்படின்னு. அங்கேருந்து போய் கட்டவர்களால் அமைக்கினா ஒன்று கிருஷ்ண சிற்பமாட்டம் எழுந்துனதுன்னு சொன்னோமா. ஆனால் அந்த நான் ஏற்றும்பொழுது என்ன பண்ணானா, அந்த நான் கயிறு கட்டியே இருக்காது, எப்பயுமே சண்டையும் போது அந்த நான் கயிறு பூட்டுவார்கள். அந்த நான் கயிறு அப்படி ஏற்றி அப்படி கட்டினான். அது கட்டும்போது என்னாச்சுன்னா, அப்படி அப்படி இங்கே இழுக்கும்போது என்னாச்சுன்னா, அந்த நான் இருக்கும் பொழுது இவர் கட்டின்றிருந்த அந்த குடுமி அவுந்து தான் திரும்பி. அப்போ அழகு அல்லல் அழகுன்னு யார் ராமன் எட்டு வந்தான், அழகாக எவ்வளோ அழகாக இருக்குடா உன்னுடைய திருக்குடர் கற்றையானது. திருமங்கி ஆழ்வார் அனுபவிப்பார் மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழையிருபாடு இலங்கையாட எய்வண்ண வெஞ்சிலைய துணையாக இங்கே இருவராய் வந்தார். என் முன்னே நின்றார் கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரின் ரஞ்சினோமே. அந்த கருகருகருன்னு கருத்து அந்த திருக்குழர் கற்றை அது சுருண்டிருக்கிறது, அதனுடைய அழகு இதே லட்சியம். இந்த அடியார்களுக்கெல்லாம் திருப்பி திருப்பி நடைய பாடுவா கண்ணழக பாடுவா அவ்வளோ ஈடுபட்டுட்டா. நமக்கு பிடிச்ச வாழ்க்கை நம்ம அப்படி இருப்போமா, அந்த மாதிரி தான் அவள் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை அப்படி இருக்காங்க. ஆனால் இது லௌகீகம், அது பாரலௌகீகம், அலௌகீகம். இப்படி ராமனுடைய இது ஒரு சாட்சாத்காரம். எங்கேயும் இல்லாத விஷயங்கள் பலந்த சொல்லிகிட்டே வர
ஸ்ரீவாசுதேவம் அண்ட கோட்ல குஷினியையும் சூகோ லேதாபரம ரகுராம புவனமெல்ல நீவை நன்னோக்கி ப்ரோவபாரம்மா கலசாம்புதிலோ தயத்தோ அமருலகை ஆதி கூர்மமை கலசாம்புதிலோ தயத்தோ அமருலகை ஆதி கூர்மமை கோபிகாலகை கோபிகாலகை கொண்டல தலேத கருணாகர ஸ்ரீ தியாகராஜனுதம்.
அதாவது பாரமான ஒரு வார்த்தை, அதை வச்சுட்டு அதுதான் இந்த பாட்டுக்கு உயிர்நாடியான வார்த்தை. என்ன பாரமா? பாரம் என்ன? வெயிட் இல்லையா? என்னை காப்பாற்றுறது உனக்கு ஒரு பாரமா அப்படின்னு அர்த்தம் என்னென்னா அதுக்கு, அது உனக்கு ஒரு கஷ்டமான அர்த்தம் இல்லையா? ஆனால் பாரம்ங்கிறதுக்கு லிட்டரலான மீனிங் எடுத்துனாடா வெயிட்டுன்னு அர்த்தம். இவர் பல்லவியில் கேட்குறது எப்படி கேட்குறாருன்னா, உனக்கு ஒரு கஷ்டமா அப்படின்னு கேட்குறார். ஆனால் அதற்கு சொல்கிறது திருஷ்டாந்தங்கள்லாம் என்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாருன்னா, அதுக்கு பார்த்தான்னா வெயிட் தூக்குற வெயிட் இருக்கு அதை சொன்னார். அனுபல்லவியில் சொல்லும்பொழுது ஏற்கனவே நம்ம சொன்னோம்,
ஸ்ரீவாசுதேவ அண்ட கோட்ல குட்சிணியும்,
குட்சிணினா வயிறு, குட்சிணி இஞ்சுக்கோலேதா எது அண்டக்கோட்டில் அண்ட அண்டங்களையும் தன்னோட வயத்தில் வச்சிருந்தார். மார்க்கண்டேயர் ஒரு ரிஷி இருந்தார் இல்லை, இருக்கார் என்றும் உள்ளவர், என்றும் 16 வயசு மார்க்கண்டேயர் ரிஷி. மார்க்கண்டேயனுக்கு எங்கே பிரத்யக்ஷம்? திருவண்ணகர் என்ற ஒப்பிலியப்பன் சன்னிதி. ஒரு பக்கம் பூமி தேவியும் ஒரு பக்கம் மார்க்கண்டேயரும் உட்காண்டிருப்பா, பெருமாள் நின்றுவர். அந்த மார்க்கண்டேயர் ஒரு சமயம் கேட்டார், எப்போ நடந்தது அந்த விருத்தாந்தம் சொல்லணுமே, மாய என்ன என்னன்னு கேட்டுறவர். அந்த விருத்தாந்தத்தை இங்கே பாடுறார். மாய என்ன என்ன? பத்ரிகாசிரமத்தில் இருக்கார் அப்போ அவர். பகவான் சிரித்தான், அதனுடைய ஒரு சாம்பிள் ஒன்று காமிச்சான் அவருக்கு. திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா, உலகம் முழுக்க அழியிறது, ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று லயமாகும். பூமி இருக்கு இல்லையா, ஜலத்துலேருந்து பூமி வந்தது, அதாவது ஜலம் சொலிடிஃபை ஆகி ராக்ஸ் ஆகி ராக்ஸ் உடஞ்சி பூமி துகளாச்சு இல்லையா, அதுலேருந்து ஜலத்திலே பிரவேசிச்சிடும். அது ஜலம் அக்னியிலேருந்து அக்னியில் பிரவேசிக்கும், அக்னி காற்றுலேருந்து வந்தது காற்றுல வாயுவில் பிரவேசிக்கும், வாயு ஆகாசத்தில் பிரவேசித்து ஆகாசம் பிரகிருதியில் மூல பிரகிருதியில் பிரவேசித்து இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று பிரவேசிக்கும். இதுதான் சிருஷ்டிக்கிரமம், இதுதான் திருப்பி ரிவர்ஸு தான். உலகத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறான், பாக்கி எல்லா மதங்கள்லையும் என்ன சொல்கிறான்னா, 5000 வருஷம் ஆச்சுங்கிறான், மொத்தம் 10,000 வருஷம் ஆச்சுங்கிறான், 100,000 வருஷம் ஆச்சுங்கிறான். நம்மளுடைய கிரியேஷன் எப்படின்னா, கிரியேஷன் கோஸ் ஆன் ஃபார் எவர், டெஸ்ட்ரக்ஷன் ஹேப்பன்ஸ், அகெயின் கிரியேஷன் ஹேப்பன்ஸ். இட் இஸ் இட் நேச்சுரல் திங். ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று, ஒன்றுத்துக்குள்ளே ஒடுங்கும், ஒன்றுத்துக்குள்ளேருந்து ஒன்று வெளியில் வரும். இது இயற்கைவாதம்னு சொல்லிவிட்டால் அப்புறம் நாஸ்திக்கம் வந்துடும். இதுக்கு ஒரு அத்தியக்ஷகன் உண்டு, இதை பார்வையிடுறவன் ஒருத்தன் உண்டு, கண்ட்ரோல் பண்ணுறவன் ஒருத்தன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டா ஆஸ்திகவாதம், அவ்வளோதான் இல்லையா? யார் அதுங்கிறதுல சண்டை இருக்கலாம், போட்டிகள் இருக்கலாம், எல்லாரும் ஒன்றுங்களாம், ஒத்தொத்தரும் ஒன்றுங்களாம் இருந்துலாம். ஆனால் இதுதான் விஷயம், அவர் கண் எதிர்க்க இது நடக்கிறது. மார்க்கண்டையருடைய கண் எதிர்க்க இந்த ப்ராசஸ் முழுக்க, உலகம் முழுக்க, அண்டம் முழுக்க அழியிறத பார்த்தா ஒருத்தனுக்கு எப்படி இருக்கும்? ஒசரத்தில் மலையில் நின்றுட்டு சமுத்திரத்தை பார்த்தாலும் அடிவேரெல்லாம் கலக்கிறது. அப்படின்னா அந்த உலகம் முழுக்க அழியிறதுனா எப்படி இருக்கும்? அதை கண்டார் மார்க்கண்டேயர். எங்கும் இருட்டு, ஒன்றுத்துக்குள்ளே ஒரு பூதத்தில் ஒரு பஞ்சபூதங்களில் ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று பிரவேசித்து எங்கும் இருட்டாக இருக்குது. இந்த ஜலம்லாம் போய் காரண உதக்கம், அந்த காரணோதகத்தில் இவர் அலையில் அழைக்கப்படுறார். ஆகாசத்துக்கும் பூமிக்கும், ஆகாசத்துக்கும் பூமிக்கும் போயிட்டு போயிட்டு வர்றார் மேலேயா அந்த ஜலத்தில். என்னென்ன தெரியல, இப்படி எங்கே மாட்டின்ட்டோமே, என்ன மாயன்னு ஏதோ நம்ம கேட்டோம், இப்படி ஆயிடுத்து அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஜலத்தில் கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தே வினிவேசியந்தம் வட்டசிய பத்திரசிய புட்டேசயானம் பாலமுகுந்தம் மனசாஸ்மரமின் பாலமுகுந்த அஷ்டகம். அந்த கரார விந்தேன பதார விந்தம், கரத்தில் தன்னுடைய காலை பிடிச்சிட்டு இருக்க குழந்தைகள்லாம் பண்ணுறது பாருங்க, ஒரு மூணு மாதம் மாத்திரம் பண்ணும் அது, அதுக்கப்புறம் மறந்து போயிடும், முன்னாடியும் வராது பின்னாடியும் வராது, பெரியவளானா பண்ண முடியாது, நல்லா இருக்காது. குழந்தை பண்ணால் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, குழந்தைகள் பண்ணும் ஒரு ரெண்டு மூணு மாதம் மாத்திரம் பண்ணும் அது, அந்த மாதிரி காலில் வச்சுக்கும். கரார விந்தேன பதார விந்தம், கைகளில் அந்த பதார விந்தத்தை பிடிச்சி, முகார விந்தே வினிவேச யந்தம், அதை அந்த வாயில் வச்சுட்டு நீ பார்க்குறியே, எதனால அப்படி பார்க்குற கிருஷ்ணா, இந்த அடியார்கள் தியாகராஜன் இப்படி பாடுறான், தருமங்கேழ்வர் அப்படி பாடுறான், அந்த இவ்வளோ அடியார்களும் இந்த திருவடி திருவடினு இப்படி பாடுறாளே, இது எப்படி இருக்குன்னு சுவைக்கிறியோ அப்படின்னு ஒரு ரசகரமான ஒரு கேள்வி. கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தே வினிவேசியந்தம் வட்டசிய பத்திரசிய புட்டேசியானம், இந்த வட்டபத்திரத்தில் படுத்துட்டு இருக்காங்கிறார். அப்போ என்னாச்சுன்னாரு, ஒன்று இழுத்தாரான் உள்ளே எல்லாத்தையும், எல்லாம் உலகம் முழுக்க அதுக்குள்ளே போகிறதான், கலக்கனை இவரும் உள்ளே போயிடுறார். இந்த மார்க்கண்டையரும் எம்பெருமானோட வயத்துக்குள்ளே போய் அண்டம் முழுக்க பார்க்குறார், அண்டம்லாம் அங்கே அப்படியே வச்சுருக்கான், இன்ஃபர்மேஷன் எல்லாம் உள்ளே வச்சுருக்கார். திருப்பி சிருஷ்டி பண்ணணுமோ இல்லையா, சின்ன விதையாக இருந்தால் கூட ஒரு பெரிய ஆலமரம் இத்தனோண்டு விதையில் என்ன இருக்குது, அந்த விதையாட்டம் வேறு ஏதாவது இன்னொரு கல் எடுத்துனட்டால் மரம் வருமோ, வராது. அந்த விதையில் அத்தனையும் அத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்குது, இந்த மரம் எப்படி இருக்கணும், இந்த கலை எப்படி இருக்கணும், சகலமும் அதில் வச்சுருக்கான் இன்ஃபர்மேஷன். அதுபோல் எல்லாத்தையும் உள்ளே வச்சு விட்டான், அண்டை முழுக்க உள்ளே இருக்குது. இவர் பார்த்தா எல்லாத்தையும் ஆச்சரியப்பட்டான், திடீர்னு பார்த்தா எல்லாம் கலைஞ்சி போச்சு. திருப்பி பத்ரிகாசிரமத்தில் தான் நிற்கிறார் பகவான், பார்த்தா எப்படி இருந்து பார்த்தியோ இந்த பிரளயம். இதை பாடினார் அவர், ஸ்ரீ வாசுதேவ அண்ட கோட்ல குட்சினியும் சூக்கோ லேதாபரம். இந்த அண்டத்தையும் வயிற்றுக்குள்ளே வச்சு நீ காப்பாற்றுற ராமா, என்னை காப்பாற்ற முடியாதா, அது உனக்கு ஒரு சுமையா பாரமா. இந்த பாரங்கிற வார்த்தை இந்த இடத்துல எப்படி உபயோகப்படுத்துகிறார், காப்பாற்றுறதுக்குன்னு உபயோகப்படுத்துகிறார். இல்லை வயிற்றுக்குள்ளே வச்சுட்டுருக்கான் பாரம்னு வச்சுக்கலாம். அடுத்து பாரத்தியாக சொன்னார், கலசம் புதிலோ தயத்தோ அமரூலக்கை ஆதி கூர்மமை. கலசம் புதிலோ வைராஜன்கிற அவத்திற்கு எம்பெருமான் அவதரித்தான், பல கல்பங்கள் உண்டு. இப்போ போன தடவை பிரம்மகல், அதாவது பிரம்மகல்பத்தில் ஆரம்பித்து பத்மகல்பம் வரைக்கும் நடந்து இப்போ சுவேதவராக கல்பம் நடக்கிறது. நமக்கு சிருஷ்டி எப்போ ஆரம்பித்ததுங்கிறதுல நம்ம பெரியவர்களுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது, யாவானும் சொல்ல வேண்டாம், நமக்கு நமக்கு தெரியும், அதுதான் சத்தியம், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஒரு பிரம்மாவோட ஆயுஸ் எவ்வளோ, ஒரு இந்திரனுடைய ஆயுஸ் எவ்வளோ, எவ்வளோ நாள் இருப்பா, எந்த எவ்வளோ உலகம், ஒரு கலியுகன்னா எவ்வளோ, 432,000 வருஷம், எல்லாம் சரியாக சொல்லிருக்கான். வாக்கியம் கணிதம் இன்றைக்கி எவனோ இன்றைக்கி சூரிய கிரகணம் முந்தானத்துக்கு வந்ததை எவனோ முன்னூற்றி சொல்லி தந்து நம்மளுக்கு தெரியாது, இது மெட்ராஸில் தெரியாது, இந்த ஊரில் தெரியும், இத்தனை மணிக்கு ஸ்பர்ஷம், இத்தனை மணிக்கு உண்மை இல்லைன்னா இத்தனை மணிக்கு பிடிக்கும், அத்தனையும் சொல்கிறானே, ரிஷி வாக்கு தானே எல்லாம், மற்றவனா சொல்லி கொடுத்தான் நமக்கு இதெல்லாம், ரிஷி வாக்கு தானே, அப்படி எல்லாம் தெரியும். அதுபோல் இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம், எம்பெருமான் வைராஜன் அப்படிங்கிற ஒருத்தரிடத்துல அஜித வாசுதேவன்கிற பேரோட அவதரிக்கிறான். பெருமாளுக்கு அஜித்துன்னு அவருக்கு தான் வாஸ்தவமாக பேர், பகவானோட பேர் இது. இது லக்ஷ்மி திருக்கல்யாணம் பண்ணிக்கிறானே, அப்போ அவருக்கு பேர் அஜித், அஜித வாசுதே அஜித்தன்னு பேர் அவருக்கு. இந்த அஜித்தன் என்னென்ன தேவர்களுக்கும் இவாளுக்கு சண்டை வர்ற சமயத்தில் ஒருத்தர் போய் கேட்குறா, என்ன இப்படி சண்டை வர்றதே, எங்களை அடிச்சுட்டாளே அவன், அதாவது தேவனுக்கு எல்லா சௌக்கியமும் கிடைக்கும் போது என்ன பண்ணுவான், அவன் ரொம்ப பாட்டு திலோத்தம டான்ஸுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் தபசு பண்ணுவான், தபசு தபோ பலன் ஜாஸ்தியாக போயிடுதுன்னா இவன் பலம் குறைஞ்சிடும் இல்லையா, இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டானே, இவனை அடிச்சுப்பிட்டு அவன் வந்துடுவான், இதுதான் இயற்கை. இவன் ஒரு பகவானுக்கு பாரபட்சமே கிடையாது, ஆனால் இவன் அவன்கிட்ட வருவான், ஒருத்தன் அவன்கிட்ட வரமாட்டான், வரவனுக்கு ஒத்தாசை பண்ணுறது தானே நம்ம தருமோ, அதனால் அவர் தேவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார். அவன் இவனை அடிக்கும் போது பார்த்துருந்தான் இருக்கார், சக்தி இருந்தாலும் அதை நம்ம யோசிக்கணும், பாரபட்சம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னார், இந்த மாதிரி எங்களை அடிச்சுட்டா என்ன பண்ணலாம் சொல்லு. சமுத்திரத்தை திருப்பார்கடலை கடைந்தால் அதிலிருந்து அமிர்தம் வரும், அமிர்தத்தை சாட்டா நீங்கள் அமரணாப்படுவாள். அதாவது பகவத் அவதாரம், அதாவது பகவானுடைய அவதாரமே மத்ஸ்ய கூர்ம வராக வாமனெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதில் மனுஷ அவதாரம் உண்டு, தேவ அவதாரம் உண்டு, தேவர்களுடைய கலந்து தேவனாக பிறக்கிறான் அது ஒரு அவதாரம், அது மாதிரி சில அவதாரங்கள் உண்டு. அதுபோல் எடுத்த ஒரு அவதாரம் அஜித வாசுதேவனாக வந்தான். அஜித வாசுதேவனை இருக்கிற சந்தர்ப்பத்திலே பாகவதன் சொல்கிறது நம்மளுக்கு இதெல்லாம். அப்போ என்ன பண்ணணும், சமுத்திரத்தை கடையணுமா எப்படின்னு கேட்டாவா, மந்திரமலையை கொண்டு வா, வாசுகி அழைச்சிட்டு வா, சமுத்திரத்தை கடையிலான்னு எடுத்துகிட்டு வரவா அத்தனை பேரும். அப்புறம் ஒரு யுக்தி ஒன்று சொன்னார் அவர், பெரிய யுக்தி, ராஜநீதியை சொல்லிக் கொடுத்தார் பகவான். இதை பாரு, ஒரு ரொம்ப கஷ்டமான சிரமமான காரியம்னா வேணுங்கிறவன் வேண்டாதங்கிறவன், மித்திரன் சத்ருல்ல நீ பார்க்கக்கூடாது, அசுரர்களையே நீ போய் சேர்த்துக்கோ, அமிர்தம் சாப்பிடலான்னு சொல்லி அழைச்சிட்டு வா, கடையெல்லாம் வான்னு சொல்லி அழைச்சிட்டு வான்னு சொல்லி சுக்கிரனும் பிருகஸ்பதியும் பார்த்து எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டா அமிர்தம் கடையிறதுக்கு. இப்போ அந்த அமிர்தம் கடையிற சந்தர்ப்பத்திலே அந்த மலையை எடுத்து வரும்போது இந்த மலை சமுத்திரத்தில் விழுந்துடுறது. நான் ரொம்ப விஷயம் விஸ்தாரமாக சொல்லலாம் அதை, இப்போ தேவையில்லை, இந்த கீர்த்தனைக்கு இவ்வளோ போறேன்னு விட்டேன். விழுந்துடுறது மலை கீழே. ஆதி கூர்மம்னு சொல்கிறோம் இல்லையா, ஆதி கூர்மங்கிறது அந்த சொற்றொடர் ஆகமங்கள்லாம் வருது, அது பூமி அவன் தான் தாங்குறான்னு. உடனே ஆச்சரியமான ஒரு கூர்ம ரூபம் எடுத்துக்கொண்டு அந்த மந்திரமலையை அப்படி கீழே வந்து தூக்கினா எகிறதான் அது ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அந்த மலை, ஓடில் அந்த ஆமையினுடைய ஓடில் அதை தாங்குறான். அப்போ சொன்னால் மந்திரமலைங்கிறது எவ்வளோ பெருசு, அந்த வராகத்துக்கு கடையும் பொழுது எப்படி இருந்ததுன்னா முதுகு சொரிஞ்சு விடுறது போல் இருந்தது, எதம்மா இருந்திருக்கு அவருக்கு. அதனால் என்ன சொன்னேன்னா, கலசாம் புத்தி அவ்வளவு பாரம் தூக்கினியே என் பாரம் பெருசான்னு கேட்டுறவர். அந்த பாரங்கிற சொற்றொடருக்கு பாரங்கிற விஷயங்களாக சொல்லிட்டு வர்றார். கலசாம் புத்திலோ தயத்தோ அமருலகை ஆதி கூர்மமை. அப்புறம் வேற எப்போ தூக்கினா, கோபி கால கை கொண்டல் தலேத கோபி கால கை கொண்டல் தலேதா. கோவர்த்தன உத்தாரணம் பண்ணுறான் இல்லையா கிருஷ்ணன், கோபிகைகள்லாம் காப்பாற்றுறதுக்காக, கோபர்களை காப்பாற்றுறதுக்காக கோவர்த்தன உத்தாரணம் பண்ணுறது. கோபி கால கை கொண்டல் தலேதா கருணாகர. அப்போ அந்த மலையை இது அதை காட்டிலும் பாரம், ஒன்று இதை காட்டிலும் பாரம், என்ன வந்து நீ தூக்கிக்கிறது, என்ன நீ காப்பாற்றுறது அதை காட்டிலும் பாரமா. கோபி கால கை கொண்டல் தலேத கருணாகர ஸ்ரீ தியாகர ஜனுத்த பரம இப்படி ஒரு ஒரு கீர்த்தனத்தில் ஒரு ஒரு ரசம். அது இது பிரத்யக்ஷம், ஒரு பிரத்யக்ஷமாக பார்த்த விஷயத்தை பாடல் இதில், இதில் ஒரு விஷயத்தை சொன்னார். அந்த கீர்த்தனங்கள்லாம் பார்த்ததை எதுலேயுமே இல்லாத இவர் சாட்சாத்தாக கண்டதை பாடினார். அலகல்லல்ல அடகனிலையோ ஸ்ரீராம ஜெய ராமன் பாடினவன் அதுவும். இப்படி பல கீர்த்தனைகளில் ராமகுணத்தை பல விதமாக பல ரீதிகளில் அனுபவிக்கிறார். ராமன் நடை அழகு அனுபவிக்கிறதே ஒரு 50 கீர்த்தனை சொல்லலாம். எப்படிலாம் அனுபவிக்கிறார் ராமன் நடை அழக அப்படின்னு சொல்லலாம். ராகபாவம் சங்கதி இதை வச்சு அவர் கீர்த்தனைகளை அலசலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை சொல்லி பார்க்கலாம். ஒரு சாதாரண விஷயம் எடுத்துட்டா கூட ஒரு பாவம் என்னவோ அந்த பாகத்துக்கு தகுந்த தாத்து மாத்து ரெண்டும் அப்படி சேர்ந்த மாதிரி இருக்கும் கீர்த்தனையில். ப நீச ப நீ ம ப நீ ரே ம ப நீ ப ம நடைய சொன்ன ஒய்யலுமே ஒய்யாரமான நடைய ஒய்யலுமே ர நடலுகல் குசர சுனி நடக்கிற மாதிரி இருக்கணும் அது இல்லையா. இந்த மாதிரி பலது சொன்னார். முந்து வேணுக்க முந்துன்னா முன்னாடி அர்த்தம், முந்து வேணுக்க முன்னாடின்னு இருக்கும் அந்த வார்த்தையிலேயே அந்த பாவம் இருக்கும். இப்படி கீர்த்தனங்களில் பல ரீதிகளில் அலசலாம். இன்றைக்கி ஒரு நாலு கீர்த்தனை பார்த்தோம், அடுத்து மேலே அடுத்து தியாக பிரம்மத்தினுடைய கீர்த்தனை அடுத்தடுத்து ஒரு சீரீஸாக நடக்கிறது. அடுத்தடுத்து மேலே ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து இருக்கும் அனுபவிப்போம். பவமான
சுதுடு பாட்டு பாதார விந்த முனகு நீநாம ரூபமுலகு நித்ய ஜெய மங்களம் பிரஹ்லாத நாரதாதி பக்தூலு பொகடு சுண்டனி நாம ரூபமுலகு நித்ய ஜெய மங்களம் ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த ஆஞ்சநேய சுவாமிகி ஜெய் பராங்குஷ பரகாலேதி வராதிகி ஜெய் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகி ஜெய்.